ஸ்ரீகுருப்போ நம. மூணாவது மித்யார்த்தம் நடந்துட்டுருக்கு, திருதிய மித்யார்த்தம். முதல் மித்யார்த்தம் சத் அசத் விலக்ஷணத்துவம். ரெண்டாவது லக்ஷணம் பிரதிபன்னோபாதோ த்ரைகாலிக நிஷேக பிரதியோகித்வம். மூணாவது ஞான நிவர்த்தித்வம். ஞானத்தினால நிவர்த்தி எது ஆகக்கூடியது, எது ஞானத்தினால நிவர்த்தி ஆகுமோ அது மித்யா. இது மூணாவது லக்ஷணம். இதுல பல தோஷங்கள் வந்தது, எல்லா தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டும் இப்ப கடைசியில எங்க கொண்டு முடிச்சிருக்காருன்னு சொன்னா, ஞானம் வந்தால் அதனால அஜ்ஞானம் போகுங்கிறது நமக்கு பிரசித்தம். அஜ்ஞானத்தினுடைய காரியமும் போகும். அப்போ ஞானம் வராமல் ஒரு வஸ்து விநாசத்தை அடையிறதுன்னு சொன்னா அது பூர்ணமாக விநாசம் அடைஞ்சதாக சொல்ல முடியாது. அதனுடைய சேஷம் ஒன்று இருக்கும், ஏதோ ஒரு ரூபம் பாக்கி இருக்கும். ஆனா ஞானம் வந்து ஒரு வஸ்துக்கு விநாசமாகணும்னு சொல்றச்ச அந்த வஸ்து அழியோடு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுதான் ஞான நிவர்த்தியத்துவம்னு சொல்றது. எல்லா வஸ்துவுக்குமே ரெண்டு ரூபம் இருக்கு, ஸ்தூல ரூபம் காரண ரூபம்னு ஒன்று, சம்ஸ்கார ரூபம்னு அதை சொல்றது வழக்கம். அப்போ வேற எந்த காரணத்தினாலையும் வஸ்துக்கு விநாசம் வந்தால் அந்த ஸ்தூல ரூபம் போகும், ஆனால் அதனுடைய காரண ரூபம் போகவே போகாது, அது இருந்துட்டே இருக்கும். அதனால காரண ரூபம் இருந்தால் மறுபடியும் வந்துடும், அது அந்த வஸ்து திரும்ப முளைச்சு வந்துடும். ஆனால் அந்த காரண ரூபமும் சேர்ந்து போகணும்னு சொன்னால் அது ஞானத்தினால்தான் முடியும். ஆக அந்த ஞான நிவர்த்தியத்துவங்கிறது இப்பேற்பட்ட ஞான நிவர்த்தியத்துவம் எனக்கு இங்கு விவக்ஷிதமாக இருக்கு. அந்த ஞான நிவர்த்தியத்துவம் நிச்சயக்குத்தான் வரும், வேற எதுக்கும் வராது அப்படிங்கிறதுனால அந்த லட்சணம் சரியானது சொல்லி போனார். ஞான நிவர்த்தியம்னு தானே சொல்லியிருக்கா, இந்த மாதிரி விசேஷமான அர்த்தம் நீங்க சொல்றதே, இதெல்லாம் அவ நினைச்சதா, யார் சொன்னாலோ அவ இதெல்லாம் நினைச்சிருப்பாளான்னு கேட்டா, அப்படித்தான் அவ நினைச்சிருக்காங்கிறதுக்கு ரெண்டு ஸ்லோகங்கள் ரெண்டு பிரமாணங்கள் காமிச்சா, விவரணாச்சாரியருடைய வாக்கியம் ஒண்ணு, அப்புறம் வார்த்திகக்காரருடைய வாக்கியம். வார்த்திகாரன்னா சுரேஷ் ராஜாரு. விவரணக்காரர் சொன்னார், ஞானேன அஜ்ஞானத்திய நிவர்த்தி பாகா ஒண்ணு, அந்த அஜ்ஞானத்துக்கு எதற்கூட அதாவது காரியேன சக அஜ்ஞானத்திய நிவர்த்தி, அந்த அஜ்ஞானம் தன்னுடைய காரியத்தோடு சேர்ந்து நிவர்த்தி ஆகிறது. அந்த காரியங்கிறது வர்த்தமானமாகவாவது இருக்கலாம் அல்லது விலீனமாகவாவது இருக்கலாம். அதாவது காரியத்தினுடைய வர்த்தமான ரூபம்னா ஸ்தூல ரூபம், பிரவிலீனேன அப்படின்னு சொன்னா அதனுடைய சூக்ம ரூபம். இந்த ரெண்டு ரூபத்தோடு சேர்ந்த காரியம் பிளஸ் அதுக்கு காரணமான அஜ்ஞானம், இது ரெண்டும் ஞானத்தினால நிவர்த்தி ஆகிறது, இதுதான் பாதம்னு பேசுறதுன்னு சொல்லிவிட்டார். அப்ப ஞான நிவர்த்தியத்துவம் நான் நினைச்சதைத்தான் அவர் சொல்லியிருக்கார். வார்த்திக காரணம் அதே தான் சொல்லியிருக்காருன்னு சொன்னார், தத்துவமஸ்யாதி வாக்கியோத்த சம்யக்தி ஜென்ம மாத்திரத அவித்யா சக காரியேண நாசீதஸ்தி பவிஷ்யதி. தத்துவமஸ்யாதி வாக்கியத்தினேந்து உண்டாகக்கூடிய சம்யக்ஞான சாட்சாத்காரம், அந்த சாட்சாத்காரம் உண்டான மாத்திரத்திலேயே அவித்யா சக காரியேண நாஸ்தி. இது இந்த ஞானம் வந்த அந்த கணத்திலேயே அவித்தியானது அது தன்னுடைய காரியத்தோடு சேர்ந்து இல்லாமல் போகும். சக காரியேன அவித்யா நாஸ்தி, இவ்வளவு சொன்னாலே போதும், நாசி சொன்னார். இது இருக்கா சொல்றாருன்னு சொன்னா, இப்ப காரியத்தோடு சேர்ந்து அது இல்லாம போச்சுன்னு சொன்னா வர்த்தமான காரியம் ஸ்தூல காரியமும் அவித்தியும் இல்லைங்கிறது கிடைக்கலாம். ஏற்கனவே ரொம்ப காலம் முன்னாடியே ஸ்தூல ரூப அழிஞ்சு போன பல வஸ்துக்கள் சம்ஸ்கார ரூபமாக இருக்கு, அதுவும் நிவர்த்தி ஆகணும் இந்த ஞானத்தினாலே. அதுக்காக அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சம்ஸ்கார ரூபத்தை சங்கிரகிக்கிறதுக்காக நாசி அப்படின்னு போட்டாங்க. இதுலேருந்து எப்படி கிடைக்கிறது நாசி இத்தனை பூதகால பிரயோகம் பண்ணினதுனால சம்ஸ்கார ரூபங்கிறது எப்படி கிடைக்கிறதுன்னு ஒரு பிரச்சனை வரும். அது எப்படி சமாதானம் சொல்றதுன்னு சொன்னா, நாம எப்போ பூத காலத்தை பிரயோகம் பண்றோம், உபயோகம் பண்றோம், அந்த வஸ்து இப்ப இல்லை, அப்படி இருந்தா ஆசித்னு சொல்றோம். இப்ப இல்லைன்னு நாம எதை நினைக்கிறோம், அதனுடைய ஸ்தூல ரூபம் இல்லைங்கிறது தான். ஸ்தூல ரூபம் இல்லைன்னு வச்சுட்டு சம்ஸ்கார ரூபத்தை பத்தி நாம ஒண்ணு நினைச்சு பார்க்கறது கிடையாது. ஸ்தூல ரூபம் இல்லைன்னு சொன்னா சொல்லியாச்சுன்னா ஏற்கனவே இருந்து இப்ப இல்லைன்னு சொன்னால் அப்ப அதை ஆசித்னு பூத காலத்துல பிரயோகம் பண்றோம். இப்ப வந்து அதனால இந்த ஆசி அது வஸ்து இருந்துட்டே இருந்ததுன்னா வர்த்தமானமா இருந்தால் ஆசியத்துன்னு சொல்றது இல்லை. அப்ப அதுல இருந்து என்ன கிடைக்கிறதுன்னா, ஆசிங்கிற பூதகால பிரயோகம் பண்ணினத்தினாலேயே அந்த வஸ்து சம்ஸ்கார ரூபமாக இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அவ தெரிஞ்சுட்டு பிரயோகம் பண்றாளா இல்லையான்னு தெரியாது, ஆனால் ஸ்தூல ரூபம் அழிஞ்ச வஸ்துவை ஆசித்ன லோகத்துல பிரயோகம் பண்றாளே இருந்தது அப்படின்னு, இதுலேருந்து அது சம்ஸ்கார ரூபமாக இப்ப இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏன்னா எப்பவுமே இல்லாத வஸ்துவை ஆசித்னோ நாசித்னோ ரெண்டு சொல்றது இல்லை. சசிலிங்கம்ங்கிறது இருந்துதா இல்லையா, ஆசித் இப்போ நாசித்னு கேட்டா ரெண்டுக்குமே இல்லை சசிலிங்கம். அதனால ஏதோ ஒரு காலத்துல அது இருந்திருக்கணும், இருந்த வஸ்துவை தான் ஆசித் இருந்தது அப்படின்னு சொல்றோம். ஆனால் அது ஸ்தூலமாகவே இருந்திருக்கும்னா அப்ப ஆசித்னு சொல்றது இல்லை, அஸ்தின்னு சொல்றோம், இப்பவே இருக்கு. அதனால பூதகால பிரயோகம் எப்ப வரும்னு கேட்டா, அந்த ஸ்தூல ரூபம் போய் சூக்ம ரூபமாக அந்த வஸ்து இருக்கிற காலத்துல தான் நம்ம ஆசி பூதகால பிரயோகம் பண்றோம். அதனால அவித்யா ந ஆசி இந்த நிஷேதம் பண்ணினதுனால காரியத்தினுடைய சூக்ம ரூபத்தோடு சேர்ந்து அவித்தை நிவர்த்தி ஆயிடுச்சு. ஆக அவித்தை இப்ப நிவர்த்தி ஆகும் போது அந்த காரியங்கிறது ஸ்தூல ரூபமாகவும் இல்லை சூக்ஷ்ம ரூபமாகவும் இல்லை. இதை இவர் காமிக்கிறார் நாஸ்தி நாசிங்கிற பிரச்சனை. இதுலேருந்து நமக்கு ஞான பிரயுக்த அவஸ்தி சாமான்ய விரக பிரதியோகித்துவம் அப்படிங்கிற லட்சணத்தை தான் வார்த்தைக்காரர் நினைக்கிறார்னு கிடைச்சிருக்கு. இத சொல்றார் சக காரியேன நாசி இது லீனேன காரியேன சக நிவத்தி அபித்தாயம், லீனமான காரியம் லயமடைந்த காரியம் அப்படின்னா சம்ஸ்கார ரூபமாக இருக்கின்ற காரியம் லயமான காரியங்கிறது இதாகும். சக காரியேன ந பவிஷ்யதி இது பாவி காரிய நிவர்த்தி அபிப்பிராயம் இது அந்நேதது. இப்ப காரியம் ஸ்தூல ரூபத்திலும் இல்லை சூக்ஷ்ம ரூபத்திலும் இல்லைங்கிறது இந்த ரெண்டு நிஷேதத்தினால கிடைச்சிருக்கு. இதுக்கு மேல ந பவிஷ்யதின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா வார்த்திகத்துல? நாசி சூக்ஷ்ம ரூபம் போச்சு, நாஸ்தி இப்ப வர்த்தமானமான ஸ்தூல ரூபமும் இல்லை, அதோட சேர்ந்து அவித்யா நிவர்த்தி ஆயிடுச்சு. ந பவிஷ்யத்தின்னு எதுக்காக? நான் பவிஷ்யத்துல காரியம் வரத்துக்கு ஒண்ணு சான்ஸே இல்லை, அவித்யா நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்பி காரணம் இல்லாததுனாலேயே காரியம் வராது. அதனால ந பவிஷ்யத்தின்னு சொல்றது இருக்கு. இது வஸ்துஸ்தியை காமிச்சது, காரணம் இப்ப போயிடுத்துன்னு சொன்னால் அதுக்கப்புறம் காரியம் வராது, வரப்போறது இல்லை அப்படிங்கறத காமிக்கிறது. அது இந்த லட்சணத்துக்கு உபயோகம் இல்லைங்கிறதுனால அந்நேதத்து சககாரியேன நபவிஷ்யதி இது பாவிகாரிய நிவர்த்தி அபிப்பிராயம் இத்தி அந்நேதது. இப்படியாக அந்த வார்த்தை ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் முடிச்சுட்டார். இதுக்கு மேல ஒரு கேள்வி அவ கேட்டிருக்காங்க. என்ன கேட்கிறா, இந்த அஜ்ஞானம் இருக்கே ஞானத்தினால நிவர்த்தி ஆகிறது நீங்க சொல்றீங்க, அஜ்ஞானம் ஏக்கமா அநேகமா? ஏக்கம்னு சொன்னாரு, ஞானத்தினால அஜ்ஞானம் நிவர்த்தி ஆகிறதுங்கிற அனுபவம் எங்க இருக்கு? ரஜதத்தை பார்த்தா முதல்ல ரஜத பிரமம் ஏற்பட்டது, சுக்தி தெரியாமல் இருந்தது, சுக்தி தெரிஞ்ச உடனே சுக்தி அஜ்ஞானம் நிவர்த்தி ஆச்சு அப்படிங்கிற இடத்த தான் திருஷ்டாந்தமா சொல்றோம். ஆனா சுக்தி ஞானத்தால சுக்தி அஜ்ஞானம் போச்சுன்னு சொன்னால் அப்ப நான் கேள்வி கேட்பேன், அஜ்ஞானம் ஏகம்ங்கிற பட்சத்துல இவனுக்கு எல்லா அஜ்ஞானமே நிவர்த்தி ஆயிருக்கணும், பிரம்ம அஜ்ஞானமே நிவர்த்தி ஆயிருக்கணும். சுக்தி விஷயகமான அஜ்ஞானம், பிரம்ம விஷயகமான அஜ்ஞானம், எல்லா விஷயகமான அஜ்ஞானம் ஒண்ணுதானே, ஏகம் அஜ்ஞானம்ங்கிற பட்சத்துல என்ன ஆகும்னு கேட்டா, இந்த ஞானத்தினால அஜ்ஞான நிவர்த்தின்னு சொன்னால் இவனுக்கு இப்ப மோட்சமே வரணும் சுக்தி ஞானத்தினால, அல்லது இவனுக்கு இந்த சுக்தி ஞானத்தினால அஜ்ஞானம் நிவர்த்தி ஆகல அப்படியாவது சொல்லணும். இல்லையா, அவனுக்கு அவனை சம்சாரத்திலேயே வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்ப சுத்தி ஞானம் வந்தும் அவனுக்கு அஜ்ஞானம் நிவர்த்தி ஆகலை. சரி, நிவர்த்தி ஆகலைன்னு சொன்னா நமக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. ஆனால் ஞானத்தினால அஜ்ஞான நிவர்த்தி ஏற்படுறதுக்கு உதாரணமே இல்லாம போயிடும் இப்போ. ஏன்னா லோகத்துல சுத்தி ஞானத்தினால அதனுடைய அஜ்ஞானம் போச்சு, ஒரு விஷயத்தை தெரிஞ்சின்றதுனால அதனுடைய அஜ்ஞானம் போச்சுங்கிற இந்த திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு தான் பிரம்மஜானத்தினால பெரிய மூலாஜானம் போகும் அப்படின்னு நாம சொல்லணும். திருஷ்டாந்தத்தை வச்சுதான் மனசுல ஏத்திக்கணும். திருஷ்டாந்தமே இல்லைன்னு சொன்னா அப்ப இந்த விஷயத்துக்கு ஒன்றும் நிரூபணம் பண்ணவே முடியாது. ஒண்ணு, வெவ்வேறு அஜ்ஞானம் தனித்தனியாக இருக்கு அப்படின்னு சொல்ற பட்சத்துல ஒரு ஞானத்தினால ஒரே ஒரு அஜ்ஞானம் போகும், மற்ற அஜ்ஞானங்கள்லாம் போக முடியாது இல்லையா. அப்படியானால் பிரம்ம ஜானத்தினால பிரம்ம அஜ்ஞானம் ஒண்ணு போனாலும் பாக்கி எத்தனையோ அஜ்ஞானங்கள் இருக்கு அதெல்லாம் ஒண்ணு நிவர்த்தி ஆகாது. அது இருந்துட்டே இருக்கணும், இருந்துட்டே இருக்கு. அப்ப அத்தனை அஜ்ஞானங்களை வச்சுட்டு இவனை எப்படி முக்தன்னு சொல்ல முடியும் இல்லையா? ஆக ரெண்டு பக்கத்திலையும் பார்த்தா தோஷம் தெரியுது. அதனால ஏதாவது ஒண்ணு நீங்க சரியான பதில் சொல்லணும்னு கேள்விப்படும். அதுக்கு செஞ்சிக்காரர் இப்ப பதில் சொல்றார், அஜ்ஞானம் நானாங்கிற பட்சத்தை வச்சிருந்து, ரெண்டு பட்சமும் இருக்கு ஆனா அஜ்ஞானம் நானாங்கிற பட்சத்தை வச்சிருந்து இப்ப சமாதானம் சொல்றேன். ரூபியோபாதானம் அஜ்ஞானம் ஸ்வகாரியேன வர்த்தமானேன லீனேனவாக அதிஷ்டான சாட்சாத்காரத் நிவர்த்ததே தத்தத் ரூபியோபாதானானாம் அஜ்ஞானானாம் பேதாபியுபகமா இது ந திருஷ்டாந்தே சாத்திய வைகல்யம். சுத்தியை பார்த்து ரஜதம் அப்படின்னு பிரமிக்கிறான். ரூபியம்னா ரஜதம், வெள்ளி. இங்க பொய்யான வெள்ளியை எடுத்துக்கணும், மிச்சாரஜதம். அந்த மிச்சாரஜதத்துக்கு உபாதான காரணமாக இருக்கிறது அஜ்ஞானம். அஜ்ஞானம் தான் அந்த ரூபத்துல பரிணமிச்சிருக்கு. இது எப்ப எப்படி நிவர்த்தியாருது? அதிஷ்டான சாட்சா்காரத்தினால நிவர்த்தியாருது. இந்த அதிஷ்டான சாட்சா்காரம் ஏற்படும் போது அந்த அஜ்ஞானத்காரியமான ரஜதம் ரெண்டு விதமா இருக்கலாம். ரஜத ரூபமாக ஸ்தூல ரூபமாகவாவது இருக்கலாம், சம்ஸ்கார ரூபமாகவாவது இருக்கலாம், லயமானதாகவாவது இருக்கலாம். எப்படின்னு சொல்றேன், இவன் இப்பவே நேர வெள்ளியாவே பார்த்துட்டு இருக்கான்னு சொன்னா பார்க்கிற பரியந்தம் அந்த வெள்ளி வெள்ளியா இருக்கு இல்லையா? பிராத்திகாசிக ரஜதம்னு சொன்னா எது பரியந்தம் இவனுக்கு ரஜதம்னு தெரிஞ்சுட்டு இருக்கோ அது பரியந்தம் அது ரஜதம், தெரியற பரியந்தம். அதனால அது ஸ்தூல ரூபமாக இருக்கு, வர்த்தமானமாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வெள்ளியே தான் பார்த்துட்டு இருப்பான்னு இல்லையே, வேற வேலைக்கு போகும்போது இந்த வெள்ளி அப்புறம் தெரியாது. ஆனா பிராந்தி நிவர்த்தி ஆகல. இது வெள்ளியை அவன் மனசுல வச்சுட்டு இருக்கிறது வாஸ்தவம். இப்பவும் இது வெள்ளி இல்லைங்கிறது அவன் புரிஞ்சுக்கல, ஆனா வெள்ளியை பார்த்து வேற இடத்துக்கு போயிட்டான். வேற வேலைக்கு போகும்போது இந்த ரஜத்தம் இருக்கு, இப்ப எந்த ரூபத்துல இருக்கு? இப்ப ரஜத ரூபத்துல இல்லை, அந்த ஸ்தூல ரூபத்துல இல்லை. ஸ்தூல ரூபத்துல எப்ப இருக்கும்னா அது தெரிஞ்சுட்டு இருக்கிற பரியந்தம் தான். அப்போ அது காரண ரூபத்துல இருந்து ரஜத்தம் இல்லைன்னு தெரியலையோ, அதனால அஜ்ஞான ரூபத்திலே இருந்துருக்கு. ஆனா இப்ப ஏதோ ஒரு சமயம் இது சுக்தி தான் அப்படின்னு சுக்தி ஞானம் வந்து கொடுத்தனா, அதிஷ்டான சாட்சா்காரம் வந்தால் அந்த அஜ்ஞானம் போகும்போது அந்த அஜ்ஞானத்துக்கு காரியமான ரஜதம் ஸ்தூல ரூபத்திலையும் நிவர்த்தி அடையிறது, அந்த சூக்ஷ ரூபத்திலையும் நிவர்த்தி அடையிறது. அதனால ஞானத்தினால ரெண்டு விதமான ரூபமும் நிவர்த்தி ஆகிறதுக்கு உதாரணமாக இந்த சுக்தி ரூபியத்தை சொல்லலாம். அதனால சுக்தி ரூபியவது அப்படின்னு திருஷ்டாந்தம் கொடுக்குறாரு. விமதம் மித்யா திருஷ்யத்வா சுக்தி ரூபியவது, இந்த உதா திருஷ்டாந்தம் சரியாக இருக்கு. பிராதிபாசிகம் ஞான நிவர்த்தியத்துவம் இருக்கு. இப்ப நாங்க சொன்ன ஞான நிவர்த்தியத்துவமும் அதுல இருக்கு. இப்ப சொன்ன ஞான நிவர்த்தியத்துவம் என்ன? தத்துவ அதிஷ்டான தத்துவ சாட்சா்காரம் வந்ததுனால இந்த வஸ்துவானது ஸ்தூல ரூபம் சூக்ஷ்ம ரூபம் ரெண்டும் இல்லாமல் போகிறது. அதுக்கு இந்த ரஜதத்தை திருஷ்டாந்தமா கொடுத்துக்கலாம். சுக்தின்னு பிரத்யக்ஷம் வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் இவன் பார்த்த ரஜதம் ஸ்தூல ரஜதமாவும் இல்லை, சூக்ஷ்ம ரூபத்திலையும் இல்லை. ரஜத்தமே இல்லை, எந்த காலத்திலுமே ரஜத்தம் இல்லைன்னு தானே அவன் சொல்றான் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம். ஆகையால ரெண்டு ரூபத்திலையுமே அது இல்லாம போயிருக்கு. அதனால ஞான பிரயுக்த அவஸ்திதி சாமானிய விரக பிரதியோகித்துங்கிற சாத்தியமும் அங்க இருக்கு. ஹேத்து நீங்க சொல்ற மாதிரி திருஷ்யத்தும் இருக்கவே இருக்கு. அதனால ஹேத்து சாத்தியமும் ரெண்டுமே இருக்கிறதுனால அது திருஷ்டாந்தமாக சொல்லலாம். சாத்திய வைகல்யம் இல்லை. அது வேற சொல்றேன் சொல்றேன். நகர்த்ததே, அதாவது அதிஷ்டான தத்துவ ஞான அனந்தரம் சூக்ஷரூபேனாதி தன்னாஸ்தி தரை வச்சதே. முக்கரபாதானந்தரம் கடோ நாஸ்தி இது பிரதீதிவத் அதிஷ்டான ஜானானந்தரம் சூக்ஷ்ய ஜானம் தத்கத ரூப்யஞ்ச நாஸ்தி இது பிரதீதே சர்வசம்மதத்வா. இங்க ஒரு கேள்வி வருது. இந்த ஏகாஜானம் பட்சம்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, அந்த பட்சத்துல எப்படி சொல்லியிருக்கானா, இந்த பாதக ஜானத்தினால அஜான நிவர்த்தி இல்லை, ஆனா அஜான காரிய நிவர்த்தி உண்டு. இது பெரிய சர்ச்சைக்க விஷயமான ஒரு இது. இப்ப நம்ம தூங்குறோம், சொப்பனத்துல நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும். பார்க்கக்கூடிய வஸ்து எல்லாமே பிராதிகாசிக பதார்த்தம்னு சொல்றோம். இந்த பதார்த்தங்கள்லாம் எதனால ஏற்பட்டது, இதுக்கு காரணமான அஜ்ஞானம் என்னன்னு சொன்னா, அஜ்ஞானம் ஏகங்கிற பட்சத்துல பிரம்மா அஜ்ஞானம் இருக்கு, அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். பிரம்மா ஜானத்தினாலதான் எல்லாமே தெரியறது. அப்படியானால் பிரம்ம ஜானம் வந்தா தானே இது நிவர்த்தி ஆகும். ஊச்சுக்கிறவனுக்கு பிரம்ம ஜானம் ஆகிறது இல்லை. தூங்கி ஏந்திருந்தவன் ஏந்திருந்தாச்சுன்னா அப்புறம் அந்த சொப்பனத்தில் பார்க்கக்கூடியது எல்லாம் போடுறது, ஒன்றும் காணாம போடுறது, பிரம்ம ஜானம் வராமலே போடுறது. அப்படின்னா எங்க போச்சு, எப்படி போச்சுங்கிறதுக்கு இவ என்ன சொல்றான்னு கேட்டா, அந்த சொப்பத்துல பார்த்த வஸ்துக்களுக்கு காரணமா இருக்கக்கூடிய அஜ்ஞானம் இவனுக்கு நிவர்த்தி ஆகல, ஆனா அந்த வஸ்துக்கள் இவன் பார்த்தானே அது நிவர்த்தி ஆயிடுச்சு. அது அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, இவன் மூச்சுண்டதுதான் காரணம். இவன் ஜாகிரத அவஸ்தையில வந்த உடனே வேற ஜானம் வந்தது இல்லையா, இந்த ஜானத்தினால அந்த சொப்பன ஜானங்கிறது அடிபட்டு போச்சு, சொப்பனத்துல இருக்கக்கூடிய வஸ்து எல்லாம் போயிடுத்து. அதாவது வேற ஒரு பிராந்தி வந்ததுனால வேற அந்த பழைய பிராந்தி போயிடுத்துங்க.
அஞ்ஞானத்துல அஞ்ஞானம்
சொல்லலாம் எப்படின்னு சொன்னா, பிராந்தியாலையும் பிராந்தி சிலது போயிடும். சித்த நேரத்துக்கு பார்த்தா அந்த ஒரு பாம்புன்னு நினைச்சிட்டு இருந்தான் கயத்தை, சரியா? அதுக்கப்புறம் சிச்சே பாம்புன்னு சொல்றது தப்பு, இது வந்து ஒரு கம்பு அப்படின்னு சொல்லிட்டான். அது வாஸ்தவமா கயிறு, ஆனா இது கம்பு ஒரு தண்டம் அப்படிங்கிற இன்னொரு பிராந்தி வந்ததே, இந்த பிராந்தியால பழைய பிராந்தி போயிடுது. ஆனா அஜ்ஞானம் போகல, அந்த பிராந்திக்கு எது காரணமோ அந்த அஜ்ஞான நிவர்த்தி ஏற்படல. இந்த மாதிரி ஆயிருக்கான், சொப்னத்தை சொப்ன பிராந்தி போய் ஜாகிரத பிராந்தி ஏற்பட்டதுனால சொப்ன பிராந்தி நிவர்த்தி ஆயிடுச்சு, ஆனா அஜ்ஞான நிவர்த்தி ஆகல இல்லையா. அப்ப ஏகாஜான பட்சத்துல இந்த மாதிரி, அப்போ அந்த பிரம்மாஜானத்தினாலதான் அந்த அஜ்ஞானத்தாலதான் சொப்ன பிராந்தியும் ஏற்படுறது, இந்த ஜாகிரத பிராந்தியும் அப்படியே தான் அப்படின்னு சொன்னால், இது பிராத்திபாசிகம் அது வியாபகாரிகம், ஜாகிரத்துல பாக்குறதெல்லாம் வியாபகாரிகமா இருக்கு, இது பிராத்திபாசிகமா இருக்கு அப்படிங்கறதுக்கு என்ன எப்படி வியவஸ்தை பண்றது அப்படின்னு கேட்டா, அதுக்கு என்ன சொல்லியிருக்கானா, ஆகந்துக தோஷஜன்யத்துவம் இருந்தால் அது பிராதிபாதிகம். அந்த சொப்னத்துல பார்க்கிற அந்த வஸ்துக்கள் இருக்கு, அதை பார்க்கும்போது அஜ்ஞானம் மாத்திரம் காரணம் இல்லை, அதோட சேர்ந்து நம்மளுடைய நித்ராங்கிற ஒரு தோஷம் இருக்கு, அதுவும் சேர்ந்துக்கிறது, அது ஆகந்துக தோஷம். மூச்சுட்டு இருக்கும்போது இல்லை, தூங்குறச்ச இந்த நித்ரான்னு ஒரு தோஷம் இருக்கு, அதனால உண்டாகிறதுனால அது பிராதிபாசகம். நித்ரை இருக்கிற வரையும் தான் இருக்கு. கண்ணில் தோஷம் இருக்கிற வரையில் மஞ்சளா தெரியும் அந்த சங்கம் கூட, அது தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா அப்புறம் மஞ்சளா தெரியாது. அதனால ஆகந்துக தோஷத்தினால எது உண்டாகிறதோ அதெல்லாம் பிராதிபாசகம். வியாபாரிக பதார்த்தங்கள் அப்படி ஒண்ணும் இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கு, அதனால இதெல்லாம் வியாபாரிகம் அப்படின்னு ஒரு வித்தியாசப்படுத்தி வச்சுருக்காங்க. இப்படி சொல்ற பட்சத்துல சுத்தி ரூபத்தை திருஷ்டாந்தமாக சொல்ல முடியாது, சாத்திய வைக்கல்யம் வரும். ஏன்னா சுக்தி ரூபி ஒரே அஜ்ஞானம்னு சொல்றச்சே எல்லாத்துக்கும் ஒரே பிரம்மா ஜானம் தானே. சுக்தி ஜானத்தினால என்ன ஆகும்னு சொன்னா ரூபி ஜானம் நிவர்த்தி ஆச்சு இப்படி சொல்லலாம், சொல்லாமே தவிர அஜ்ஞானமும் அதனுடைய காரியமும் சேர்ந்து நிவர்த்தி ஆனத்துக்கு இது திருஷ்டாந்தமாக சொல்ல முடியாது. அப்ப இவர் என்ன சொல்றார், இல்ல நான் அஜ்ஞான பேதம் சொல்ற பட்சத்துல தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், சுத்தி ரூபத்தை திருஷ்டாந்தமாக சொல்றது அஜ்ஞான பேதவாதத்துல. ஒரே அஜ்ஞானம்னு சொல்ற பட்சத்திலையும் மூலாஜ்ஞானம் தூலாஜ்ஞானம்னு ரெண்டா வச்சுட்டு இருக்க. மூலாஜ்ஞானம்ங்கிறது எல்லாத்துக்கும் மூலமா இருக்கக்கூடிய ஒரு அஜ்ஞானம், பிரம்ம விஷேகமான அஜ்ஞானம், தத்துவசியாவி மகா வாக்கியஜன்ய சாட்சா்காரத்தினால நிவர்த்தியாகக்கூடிய அஜ்ஞானம் அது. அந்த அஜ்ஞானத்துக்கு அதீனமாக பல அஜ்ஞானங்கள் இருக்கு, அது வெவ்வேறு விஷயங்கள வரக்கூடிய அஜ்ஞானம், அதுக்கு தூலாஜ்ஞானம்னு பேர். தூலாஜ்ஞானம்ங்கிறது அந்த மூலாஜ்ஞானத்துக்கு அதீனமாக இருக்கு அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா, மூலாஜ்ஞானம் நிவர்த்தி ஆகும் போது இதுவும் நிவர்த்தி ஆகும், இதுதான் அதுக்கு அதீனம். இது சுதந்திரமா வேலை செய்யறது தூலாஜ்ஞானம், சுக்தியை ரஜதமா காமிக்கிறது எல்லாம் தூலாஜ்ஞானம். இருந்தாலும் அந்த மூலாஜ்ஞானத்துக்கு அதீனமாகத்தான் இது இருந்தாகும், அது நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா இது இருக்க முடியாது. இது நான் இருக்கா சொன்னேன்னு சொன்னேன், அஜ்ஞானம் வெவ்வேறுன்னு சொல்லும் போது ஒரு ஜானத்தினால ஒரே ஒரு அஜ்ஞானம் தானே நிவர்த்தி ஆகும். அப்ப பிரம்ம ஜானத்தினால பிரம்ம அஜ்ஞானம் ஒண்ணு போகுமே தவிர மத்த அஜ்ஞானங்கள்லாம் நிவர்த்தி ஆகாதே. அதனால பிரம்ம ஜானிக்கும் பல அஜ்ஞானங்கள் கூடவே இருந்துருக்குமே, அவன் சம்சாரத்துல இருந்தாகணுமே கேள்வி கேட்கிறாரியா, அதுக்குதான் இந்த பட்சத்துல சொல்றது. இந்த பட்சமா இருந்தாலும் அந்த தூள அஜ்ஞானங்கள்லாம் இருக்கு, இந்த அஜ்ஞானங்கள்லாம் மூல அஜ்ஞானத்துக்கு அதீனமானதுனாலே அது நிவர்த்தி ஆகும் போது இதுவும் நிக்காது, நிவர்த்தி ஆயிடும். ஆக தூலாஜானத்துல ஒரு ஜானத்தினால ஒரு அஜ்ஞானம் தான் போகுங்கிறது நியமம், மூலாஜ்ஞான நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா அப்ப இந்த தூலாஜானம் நிக்காது, அதனாலதான் அதுக்கு மூலாஜானம்னே பேர். அது நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா இது இருக்காது. அதனால அந்த பட்சத்துல இந்த தோஷ நிவர்த்தி ஆயிடுச்சு, தோஷ நிவர்த்தி. ஆனால் அவஸ்திதி சாமானிய விரக பிரதியோகித்வம் அப்படிங்கிற இந்த சாத்தியம் இருக்க, இந்த சாத்தியத்தை அந்த பட்சத்துல நாம சொல்றதில்லை. ஏகாஜான பட்சத்துல இதம் சாத்தியம் நபோதி பூர்வமுக்தம் சொல்லு, சதசத்விலக்ஷணத்துவம் பிரதிபன்னோபாகு திரைகாலிக நிஷேத பிரதியோகித்துவம் இந்த சாத்தியத்தை சொல்றது. இங்க நானாஜான பட்சத்துல தான் சுக்தி ரூபின் திருஷ்டாந்தம் சித்திகாரி சொல்லிட்டார். அங்கீகாரம் பண்ணாமல் ஒரே அஜ்ஞானம் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றார் சொன்னால் அந்த பட்சத்துல இந்த சாத்தியத்தை வச்சுக்க கூடாது. ஆனால் தூலாஜானம் மூலாஜானம்னு பிரிக்கிற பட்சத்துல சுக்தி ரூபத்தை திருஷ்டாந்தமாக சொல்லலாம். எப்படின்னு கேட்டா, இப்ப சுக்தி அஜ்ஞானம் இருக்க, இது ஒரு தூள அஜ்ஞானம். சுக்தி தெரியலேங்கிறது தான் அங்க ரஜதம் தெரியறதுக்கு காரணம். பிரம்மம் தெரியலேங்கிறது தானே ரஜதம் தெரியுதுன்னு அர்த்தம் இல்லை இல்லையா? சுக்தியை பார்த்து ஒருத்தனுக்கு ரஜதம்ங்கிற பிராந்தி ஏற்பட்டதுன்னு சொன்னா இவன் பிரம்மஜானி இல்லை அதனாலதான் பிராந்தி வந்தது அப்படி சொல்றதா, இல்ல இது சுக்திங்கிறது அவனுக்கு தெரியலே அதனால ரஜதம் வந்தது தெரியறது அப்படின்னு சொல்றதா அப்படின்னு கேட்டா, இவனுக்கு சுக்தி தெரியல, அது உண்மையா சுக்தி அது அவனுக்கு தெரியல, சுக்தி அஜ்ஞானம் அந்த ரஜத பிராந்தி ஏற்படுறதுக்கு காரணம்னு சொல்லணும் இல்லையா? இப்ப இந்த சுக்தி ஞானத்தினால அந்த சுக்தி அஜ்ஞானமும் அந்த அஜ்ஞானத்தினுடைய காரியமான ரஜதமும் ரெண்டும் நிவர்த்தி ஆகிறது. ரெண்டும் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா இதுதான் அந்த ரூபத்துக்கு ஸ்வரூபேண சம்ஸ்கார ரூபேணத்தை நிவர்த்தி. இந்த நிவர்த்தி எப்படி வந்தது? ஞானத்தினால வந்தது. அதனால ஞான பிரயுக்த அவஸ்திதி சாமானிய விரக பிரதியோகித்துங்கிற இந்த சாத்தியம் இந்த பட்சத்துல சுக்தி ரூபத்துல இருக்கு. ஆக ரெண்டு பட்சத்துல சுக்தி ரூபத்தை திருஷ்டாந்தமாக சொல்லலாம், அநேகாஜான பட்சத்திலையும் சுக்தி ரூபத்தை திருஷ்டாந்தமாக சொல்லலாம், ஏகாஜானங்கிற பட்சத்திலையும் மூலாஜானம் ஏகம் தூலாஜானங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிற பட்சத்திலையும் சுக்தி ரூபத்தை திருஷ்டாந்தமாக சொல்லலாம். மூலாஜானம் ஒண்ணுதான், தூலாஜானம் கிடையாது. மூலாஜானமே தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்ற பட்சத்துல மாத்திரம் இந்த 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 சாத்தியத்துக்கு இந்த சுத்துரூபியம் ஒத்து வராது, திருஷ்டாந்தம் ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிறார். இதத்தான் சித்திகார சொல்றார், தத்தத் ரூபியோபாதானாம் அஜ்ஞானானாம், அந்தந்த பிராந்திக்கு விஷயமா இருக்கக்கூடிய ரூபியம் சுத்துரஜதம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்றோமே, ஒவ்வொன்றுக்கும் காரணமா இருக்கக்கூடிய அஜ்ஞானங்கள் பேதாபிசோகமா பின்ன பின்னமாக இருக்கு. ரெண்டு தடவை ஒரு இடத்துல ஒருத்தனுக்கு பிராந்தி வந்தது, ஒரு தன்னு சொன்னா ரெண்டு அஜ்ஞானம் இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஒரு தடவை சுக்தின்னு பார்த்துட்டா அந்த பிராந்தி நிவர்த்தியை எடுத்துடும், இன்னொரு ரெண்டு நாங்கள் வச்சு திரும்பி பார்க்கும்போது திரும்பி அதே பிராந்தி வரலாம். வந்தால் பழைய அஜ்ஞானம் திரும்பி வந்ததுன்னு சொல்ல முடியாது, இது வேற அஜ்ஞானம். அதனால எவ்வளவு பிராந்தி ஏற்படுறதோ அத்தனை அஜ்ஞானங்கள் இவங்கிட்ட இருக்கு. பேதாபிசோகமா இது ந திருஷ்டாந்தே சாத்திய வைக்கல்யம்.
பிரயோஜ்யத்துவம்
யதி
சுக்தி ஜ்ஞானேன சுக்தி அஜ்ஞானம் ரூபியம் காரணாத்மனா காரியாத்மனா உபயதா நஷ்டம் இதுதான் சத்திய அவகாசம் நாஸ்தி பிரம்மஜானஸ்ய பிரயோஜகத்துவம் சுக்தி நாசப்பிரயோஜகத்துவம் காரியாத்மனா நாஸ்தி பரந்து காரணாத்மனா வர்த்தது இது கிருத்வா அவ்யாப்தி நாஸ்தி இது உக்தம் பூர்வம் இதுதான் உபயதா நஷ்டம் கலு
வந்ததுனால சுக்தி அஜ்ஞானமும் அந்த அஜ்ஞான காரியமான ரஜதமும் நிவர்த்தியாச்சு அப்படின்னு நீங்க உபாதனம் பண்ணிட்டு வரேன். ஆனால் பிரம்மஜானத்தினாலத்தானே உங்களுக்கு எல்லாம் நிவர்த்தி ஆகணும் இல்லையா? இப்போ சுக்திஜானமோ அதனுடைய காரியமோ இது சுக்தி ஜானத்தினாலேயே நிவர்த்தி ஆயிடுச்சு, பிரம்மஜானத்தினால நிவர்த்தி ஆகலையே, இதுக்கு பிரம்மஜானம் தேவையில்லை. அப்ப பிரம்மஜானத்தினால நிவர்த்தி ஆனாத்தானே உங்களுக்கு ஜெகத்தை மிச்சயம்னு சொல்ல முடியும். அந்த கடைசியில் இவர் ஒன்று சொன்னாரு, இப்போ வரைக்கும் இதெல்லாம் நிவர்த்தி ஆயிருக்கிறத விட இருந்துருக்கு ஒரு ரூபத்துல, இது எப்ப போகும்னு கேட்டா பிரம்மஜானம் வந்தாத்தான் போகும் அப்படித்தான் சொன்னார். அப்ப பிரம்மஜானத்தினால நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்ற பட்சத்துல சுக்தி ஜானத்தினால நிவர்த்தியான இந்த அஜ்ஞானம் அஜ்ஞான காரியமான ரஜதம் இது ரெண்டுலயுமே பிரம்மஜான நிவர்த்தித்தும் வரலையே. விமர்சனம் பிடிச்சது இந்த பிரச்சனம் சரியாக்கா பிரச்சனை? ஏன்னா இந்த சுக்தி ரூபம் கூட மிச்சயம்னு சொல்லணும்னா பிரம்மஜானத்தினால நிவர்த்தி ஆயிருக்கணும் இல்லையா? பிரம்மஜானத்தினால நிவர்த்தி ஆனாத்தான் அதை மிச்சயம் சொல்லலாம், வேற ஒரு ஞானத்தினால நிவர்த்தி ஆனால் அதை எப்படி மிச்சயம்னு சொல்றது? கேள்வி சரியா இருக்கா மாதிரிதான் இருக்கு.
அஜ்ஞான பயம் அஸ்தீக்கு
ஏவோ ஏவோ. ஆனா லட்சணத்துல இதுக்கு சரியான பதில் என்னன்னா, லட்சணம் எப்படி பண்ணியிருக்க, ஞான பிரயுக்த அவஸ்திதி சாமானிய விரக பிரதியோகித்வம். ஞானம்னு சொன்னா அதிஷ்டான தத்துவ ஞானம் சரியா? நம்ம எதுல லட்சண சமன்வயம் பண்ண போறோம்னா சுத்தி ரூபத்துல சமன்வயம் பண்ண போறோம். அதுக்கு அதிஷ்டானம் என்னதுன்னு கேட்டா சுக்தி, சுக்தினா சுக்தி வச்சிருந்த சைதன்யம் வந்து சொல்றது. இந்த இது அதிஷ்டான தத்துவ ஞானம். லட்சணத்துல பிரம்ம ஜான பிரயுக்த அவஸ்திதி சாமானிய விரக பிரதியோகித்வம் அப்படின்னு சித்திகாரர் போட்டிருந்தால், அப்ப இந்த சுக்தி ரூபத்துல பிரம்மஜான பிரயுக்த அவஸ்திதி சாமானிய விரக பிரதியோகித்தும் இல்லை. ஏன்னா சுத்தி ஜானத்தினாலேயே நிவர்த்தி ஆயிடுத்து, பிரம்மஜானம் வராமலே போயிடுத்து, அதனால இங்க வரல அப்படின்னு சொல்லலாம். ஆனா சித்திக்காரர் எப்படி போட்டார், ஞான பிரயுக்த அவஸ்திதி சாமானிய விரக பிரதியோகித்வம் இப்படிதான் போட்டுட்டார். அப்ப ஞானங்கிறது அதிஷ்டான தத்துவ ஞானத்தை வாங்கிக்கணும்னு சொன்னார். அப்படி சொல்லும் போது எதுக்கு எது அதிஷ்டான தத்துவமோ அதுக்கு தகுந்தாப்புல ஞானத்தை வாங்கிடுவோம். இப்ப சுக்தி ரூபத்தை எடுத்துக்கும் போது அதுக்கு அதிஷ்டானங்கிறது இந்த சுக்தி தானே, சுக்தி வச்சின்ன சைத்தன்யம் தானே, அந்த ஞானத்தினால அது அழியோடு அழிஞ்சது. இதை திருஷ்டாந்தமாக சொல்லலாம். வியாபாரிகமான பதார்த்தத்தை எடுத்துக்கும் போது இது எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடியது பிரம்மன். அதனால அதிஷ்டான தத்துவ ஜானம்னு பிரம்ம ஜானத்தை வாங்கிக்கணும், அந்த பிரம்ம ஜானத்தினால நிவர்த்தியாக இருக்கு. அதனால அதிஷ்டான தத்துவ ஜானம்னு பொதுவா போட்டதுனால சுக்தி ரூபியத்துல சாத்தியம் இருக்கு, சாத்திய வைக்கல்யம் இல்லை. அவகதம்மா? முத்கரபாதானந்தரம் கடோ நாஸ்தி இதி பிரதீதிவது அதிஷ்டான ஜானானந்தரம் சுக்தி அஜானம் தத்கத ரூபியஞ்ச நாஸ்தி இதி பிரதீதே சர்வசம்மதத்வா. ஞானத்தினால அஜ்ஞானம் போறதா இல்லையாங்கிறது சந்தேகமா இருக்கு சில பேருக்கு. ஏன்னா அஜ்ஞானமே தெரியல, ஞானம் வந்தது தெரியறதே தவிர ஞானத்தால என்ன போச்சு அப்படிங்கறத, ஞானத்தால தான் அது போச்சா இல்ல இல்லாமலே இருந்ததா அப்படின்னு சந்தேகப்பட்டார். அதுக்கு சொல்றார், ஒரு கடம் இருக்கு, அதை ஒருத்தன் முக்கரபாதத்தை போட்டு உடச்சுட்டான்னு சொன்னார். அப்ப என்ன சொல்றோம் நம்ம, முக்கரபாதம் பண்ணினாங்க, இதுக்கு முன்னாடி இருந்தது, இந்த முக்கரபாதம் பண்ணினத்தினால அதாவது முக்கரத்தை போட்டதுனால அந்த கடம் போயிடுச்சு. முக்கரபாத அனந்தரம் கடவு நாஸ்தி. இதே மாதிரி சுக்தி ஜானானந்தரம் சுக்தி அஜானம் நாஸ்தி, சுக்தவு திருஷ்யமானம் ரூபியம் நாஸ்தி அப்படின்னு சொல்றான். இது வரையந்தும் தெரிஞ்சது, இப்ப சுக்தி ஜானம் வந்த உடனே இல்ல, சுக்தி அஜானமும் இல்லை அதனுடைய காரியமும் இல்லை அப்படிங்கிற பிரதீதி அனுபவம் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு, சர்வசம்மதத்வா அப்படின்ட்டு. ஆகையால இந்த ஜானத்துவம், இந்த அதாவது ஞான பிரயுக்த அவஸ்திதி சாமானிய விரக பிரதியோகித்துவம் அப்படின்னு ஞான நிவர்த்தியத்துவங்கிற இந்த சாத்தியத்துக்கு அர்த்தம் சொன்னால் எந்த தோஷமும் இல்லைன்னு சொல்லி முடிச்சார். இதுக்கு மேல இதுக்கு நியாயமூர்த்திக்காரர் சொல்லும் போது வேற ஒரு விதமாக அர்த்தம் சொன்னால் தோஷம் வரும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி எந்த தோஷங்கள்லாம் வருதோ அதெல்லாம் பரிஷ்காரம் பண்ணி சரி பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கிறார். ஜானத்துவம் வியாபிய தர்மேன ஜான நிவர்த்தியத்துவம் இத்தியபி சாது. ஜானம் அதுக்கு நிவர்த்தகம்னு சொல்லும் போது அது எந்த ரூபத்துல நிவர்த்தகம் அப்படிங்கிற விஷயத்துல தான் இதை சொல்றது. ஞானங்கிற ரீதியில அது நிவர்த்தகம்னு சொல்லக்கூடாது. ஜான ஏன்னா ஜானத்துவங்கிற பொதுவான தர்மம் அது ஆயுதம், அந்த ஜானத்துவங்கிற சாமானிய தர்மத்துக்கு வியாப்பியமான பல தர்மங்கள் இருக்கு, அதுல ஏதோ ஒரு தர்மத்தை எடுத்துட்டு அந்த ரூபத்துல ஞானத்தினால எது நிவர்த்தி அடையிறதோ அது மிச்சா ஞான ஜான நிவர்த்தியம் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். இது ரெண்டாவது இது, இது எப்படி புரிய வைக்கிறதுன்னு புரியல எனக்கு, இப்படிதான் சொல்றேன். என்ன சொல்லுவாங்க, அதாவது இந்த திரவியம் ஒன்பது விதம் அப்படின்னு சொல்றார். திரவியம் எத்தனை விதம், சொன்னா பிருத்திவி, அப்பு, தேஜகா, வாயு, ஆகாசம், காலகா, திக்கு, ஆத்மா, மனசு அப்படின்னு சொல்றா இல்லையா நவைவ அப்படின்னு. இந்த ஒன்பதும் திரவியம். அப்ப திரவியத்துவங்கிற ஒரு தர்மம் ஒன்பதுக்கும் பொதுவாக இருக்கு. திரவியத்துவங்கிறது சாமானிய தர்மம் ஆச்சா. அதுக்கப்புறம் பிருத்திவித்வம், ஜலத்துவம் அப்படி எடுத்துட்டோம்னா இதெல்லாம் விசேஷ தர்மம். பிருத்திவித்வம் பிருத்திவியில தான் இருக்கு, ஜலத்துல கிடையாது இல்லையா, அதனால இதெல்லாம் விசேஷ தர்மம், ஒன்பது விசேஷ தர்மம் சொல்றோம். இதை வியாபிய தர்மம்னு சொல்றோம். இதே போல ஞானத்துவங்கிறது சாமானிய தர்மம், எல்லா பொதுவா எல்லா ஞானத்திலையும் இருக்கக்கூடிய தர்மம். ஆனால் இந்த சாட்சாத்காரத்துவம், அனுபவத்துவம், ஸ்மிருதித்துவம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் ஞானத்துவத்துக்கு விசேஷம், வியாபிய தர்மமாகிறது. சாட்சாத்காரம்னா பிரத்யக்ஷம், பிரத்யக்ஷத்துவம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது ஞானத்துவத்துக்கு வியாபிய தர்மம். ஸ்மிருதிஹி ஸ்மரணம், ஸ்மிருதித்துவம்னு எடுத்துட்டோம்னா இது அதுக்கு வியாபிய தர்மம். அனுபவத்துவம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது வியாபிய தர்மம். அனுபவம், ஸ்மரணம் இது எல்லாம் ஞானம். ஞானத்துவங்கிறது இது எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய தர்மம். இப்ப இந்த ஞானத்தினால நிவர்த்தி ஆகும் போது ஞானம் எந்த ரூபத்துல நிவர்த்தகம், அந்த நிவர்த்திக்கு காரணமாகிறதுங்கிறது சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு வஸ்து ஒரு காரியத்தை உண்டு பண்றதுன்னு சொன்னால் அது எந்த ரூபத்துல அது காரணமாகிறதுங்கிறது சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. குலாலன் ஒரு கட்டத்தை நிர்மாணம் பண்றான்னு சொன்னால் அந்த குலாலன் குலாலங்கிற குலாலத்வே காரணம், குலாலங்கிறதுனால காரணமே தவிர அவன் ஒரு மனுஷன் அப்படிங்கிறதுக்காக காரணம் இல்லை. அவன் பேரு தேவதத்தன், அவன் தேவதத்தன்கிறதுக்காக காரணம் இல்லை இல்லையா. அந்த மாதிரி பல பல தர்மங்கள் அவங்கிட்ட இருந்தாலும் ஏதோ ஒரு விசேஷமான தர்மத்தை கொண்டுதான் அவனை காரணம்னு சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த அஜ்ஞானம் தற்காரியம் இது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்றது ஞானம். அது எந்த ரூபத்துல நிவர்த்தி பண்றதுன்னு கேட்கும்போது ஞானத்துவத்தை காட்டிலும் அதுக்கு வியாப்தியமான ஒரு தர்மத்தை எடுத்துட்டு அந்த ரூபத்துல தான் நிவர்த்தி பண்றது அப்படின்னு இதுக்கு அர்த்தம். என்ன ஞானத்துவம் வியாபிய தர்மேன ஞான நிவர்த்தியத்துவம், அப்படி எது நிவர்த்தி ஆகிறதோ அதுதான் மித்யா அப்படின்னு சொல்லி பார்த்தார். இத அவர் என்ன தோஷம் சொல்லியிருந்தாருன்னா அதிவியாப்தி அனுபவத்தினால சம்ஸ்காரம் ஏற்படுறது, அதுக்கப்புறம் ஞாபகம் வருது, ஸ்மரணம் ஏற்படுறது, இந்த ஸ்மரணம் வரத்தினால சம்ஸ்காரம் நிவர்த்தி ஆயிடும். அனுபவத்தினால ஏற்பட்ட சம்ஸ்காரம் ஸ்மரணத்தினால
போயிட்டான்.
ஆமா, சம்ஸ்காரங்கிறது ஸ்மரணத்தை உண்டு பண்றது. சம்ஸ்கார மாத்திர ஜன்யம் ஞானம் ஸ்மிருதிஹின்னு சொன்ன சம்ஸ்காரம் ஸ்மிருதிக்கு காரணம். அந்த அதனால உண்டான அந்த ஸ்மிருதி இருக்கு, அதை தன்னை உண்டாக்கின தனக்கு காரணமா இருந்த சம்ஸ்காரத்தை அழிச்சு விடுறது. அப்ப என்னாச்சு, ஸ்மிருதிங்கிறது ஒரு ஜானம் இல்லையா? அப்ப ஜானத்தினால அந்த சம்ஸ்காரம் நிவர்த்தி ஆச்சே. அப்ப ஞான நிவர்த்தி எட்டும் அதுக்கு வந்தது, அதுவும் ஸ்மிருதிங்கிற ரூபத்துலதான் நிவர்த்தகம் அது. அதனால ஸ்மிருதித்வங்கிறது ஞானத்துவத்துக்கு வியாபியமான ஒரு தர்மம். ஸ்மரணத்தினாலதான் சம்ஸ்கார நிவர்த்தி ஆகும், ஏதோ ஒரு ஞானத்தினால இல்லை. அதனால ஞானத்துவ வியாபிய தர்மேன ஞான நிவர்த்தியத்துவங்கிறது சம்ஸ்காரத்துக்கு கூட இருக்கு. அதை நிச்சயம் சொல்லுவியா அதிவியாப்தி அப்படின்னு சொன்னார் நியாயாமத்துக்கார். அதுக்கு பதில் சொல்லணும் இவர் என்ன சொல்றார், அதுக்கு நான் பதில் சொல்றேன் கேளு. அதே மாதிரி உத்தர ஜானம் ரெண்டாவது ஞானம் வந்தால் முன்னாடி உள்ள ஞானம் போயிடுறது, தானா போயிடுறது, பாகம்னே இல்லை. அதை பார்த்துட்டோம்னா அப்புறம் வேற ஒரு வஸ்துவை பார்த்தோம்னா அது தெரியல, இது அந்த ஞானம் போச்சு வேற ஞானம் வந்தது. அந்த இடத்துலையும் உத்தர ஜானத்தினால நிவர்த்தி ஆகுது, அதுலயும் பூர்வ ஜானத்துல உத்தர ஜான நிவர்த்தியத்துவம் இருக்கேன்னு சொல்லி தோஷம் கேட்டிருந்தார். இது ரெண்டுக்குமே இப்போ பதில் சொல்லணும். இதை சொல்றாரு, உத்தர ஜானத்திய பூர்வ ஜான நிவர்த்தகத்துவம் ச உதீச்சியத்வேனவாதி. முதல்ல ஜடத்தை பார்த்தான், ஜடஜானம் ஏற்பட்டது. திரும்பி பார்த்தான், பட்டஜானம் வந்தது. பட்டஜானம் வந்ததுனால கடஜானம் நிவர்த்தி ஆச்சு. அப்ப ஜானத்தினால பட்ட ஒரு அப்புறமா வந்த ஜானத்தினால பூர்வ ஜானம் நிவர்த்தி ஆச்சு, ஞான நிவர்த்தித்வம் வந்ததே, அது என்ன மிச்சையா அப்படின்னு கேட்டான். இவர் என்ன சொல்றார், இந்த உத்தர ஜானம் வந்து அந்த ஜானத்துக்கு நிவர்த்தி பண்ணினதே எந்த ரூபத்துல நிவர்த்தி பண்ணினது? இது ஜானங்கிறதுக்காக நிவர்த்தி பண்ணினதா இல்லை?
பட்டஜானத்தினால
போயிடும், எது பின்னாடி வந்ததோ அது அது வந்து தான் முன்னாடி வந்து போயிடும். அதுக்கு வரத்துக்கு இடம் கொடுக்கணுமே. ரெண்டாவது ஞானம் வரத்துக்கு அந்த மனசுல இடம் வேணும். மனசுல இடம் வேணும்னா அந்த பூர்வவர்த்தி காலி பண்ணா தான் அடுத்தது வரும்.
அஞ்ஞானமாவே தானே இருக்கும்.
அது வேற அஞ்ஞானம் இருந்துட்டு இருக்கு. நான் அஞ்ஞான நிவர்த்தி ஆட்டேன்னு சொல்லல, அஞ்ஞானங்கள்லாம் இருக்கும்போது இன்னொரு ஞானம் வர முடியாது. அதனால அந்த ஞானம் வரைக்கும் இது கலக்கு விட்டுருவாங்க. ரெண்டாவது ஞானம் வருதுன்னு சொன்னா இது போயிடும். இதுதான் அங்க உள்ளது. அதனால உத்தர ஜானத்தினால பூர்வ ஜானம் நிவர்த்தி
ஆகும்.
மறக்கிறேன்னு இல்ல, சம்ஸ்கார ரூபத்துல இருந்து சம்ஸ்காரம் இருக்கும். இது பாகம் கூட இல்லை, பாகம்னா விரோதம் இல்லையே. அதுக்கு நேரம் விபரீதமா நான் தெரிஞ்சுட்டேன்னா அப்போ ரெண்டுக்கும் விரோதம் இருக்குன்னு. அதுலயும் பாருங்க, பாகம் ஜானத்திலையும் இது ரெண்டுக்கும் விரோதம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். விரோதம்னு தெரியலன்னா பாக ஜானம் இல்லை. இது ரஜதம் அப்படின்னு பார்த்தான். அடுத்தபடியா இது ரஜதம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சது. ஆனா ரஜதம் ரஜதம் இல்லை இது ரெண்டுக்கும் விரோதம் இருக்குங்கிறது இவனுக்கு முன்னாடி தெரியணும். ரஜதமாவும் இருக்கு ரஜதம் இல்லைன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப பாசக தியானம் இல்லையா? இது ரெண்டுக்கும் பாசகம். இப்படி ஒருத்தன் பிராந்தன் அப்படின்னு நினைச்சிருந்தான்னா சுக்தி வெள்ளியா இருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு சொன்னாக்கா, அப்படின்னு அவன் நினைக்கிறானோ அவன் சுக்தின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. சுக்தி சுக்தி கூட வெள்ளியா இருக்கலாம் அப்படின்னு சொன்னான். சுக்தினா வெள்ளியாக இருக்க முடியாது அப்படின்னு நிச்சயமா யாருக்கு தெரியுமோ சம்ஸ்காரம் இருக்கோ அவனுக்கு தான் சுக்தி ஞானம் வந்து ரஜத ஞானத்துக்கு பாதகமா, இல்லாட்டா அதுவும் தான் சரி இதுவும் சரி அப்படின்னு போனோம். அப்படி பார்க்கறச்ச இந்த ஞான இது சாதாரணமான ஞானம், அடுத்த ஞானம் தான் பூர்வ ஞானம் போயிடும். இது அடுத்த ஞானமா வந்தது அந்த அந்தஸ்கரணத்துல வரக்கூடியது அடுத்தது ஞானமாக இருந்தால்தான் அந்த தியானம் பூர்வ தியானம் போகுங்கிறது இல்லை. வேற ஒரு இச்சை வந்தா கூட அது போகுமா? இச்சை ஏன்னா இச்சைங்கிற வேற விருத்தி வருது இல்லையா, அந்த விருத்தி வந்து வந்து கொடுத்தோம்னா அது நிவர்த்தி ஆயிடும். இதை வந்து தார்க்கிகால சொல்லியிருக்கா, இந்த விபு விசேஷ விபு ஆத்மா ஆகாசம் இது ரெண்டும் விபு, விபுனா சர்வகதம். விபுல ஒரு விசேஷ குணம் வந்ததுன்னா அது தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விசேஷ குணத்தை நாசம் பண்ணும் அப்படின்னு ஒண்ணு. ஆகாசத்துல ஒரு சப்தம் ஏற்பட்டதுன்னு சொன்னா அந்த சப்த இதுக்கு முன்னாடி ஒரு சப்தம் இருந்ததுன்னா அந்த சப்தத்தை இது நாசம் பண்ணிடுவான். அதே மாதிரி ஆத்மாவில ஒரு விசேஷ குணம் ஏற்பட்டது ஏதோ குணம் இச்சையெல்லாம் ஆத்ம விசேஷ குணம்னு சொல்றான். எதுவோ எது வந்தாலும் அதுக்கு முன்னாடி இருக்கிறத அப்போதைக்கு அது காலி பண்ணிடும். அந்த நம்ம நம்ம அந்தஸ்கரணத்துல சொல்லுவோம், அந்தஸ்கரணத்துல அந்த ஐச்சாகாரமான விருத்தி வந்தால் ஞானாகார விருத்தி நகண்டுடும். அப்புறம் மறுபடியும் வரும், இது போனது இது வந்தால் அது இல்லை அது இருந்தால் அது இல்லை, ரெண்டு விருத்தி ஒரு சமயத்துல இருக்காது அப்படின்னு அவரோட இது வச்சுட்டு இருக்காங்க. இப்படி பார்க்கும்போது அந்த பூர்வ ஜானம் நிவர்த்தி ஆனதே அதுக்கு காரணம் உத்தர ஞானங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அது ஞானமாக இருந்துட்டு காரணம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஞானத்துக்கு பதில் அங்க ஒரு இச்சை வந்திருந்தால் கூட அந்த பூர்வ ஞானத்துக்கு நிவர்த்தி ஏற்படலாம். அதனால அது எந்த ரூபத்துல காரணம், உத்தரம் என்ன உதீச்ச ஆத்ம விசேஷ குணம் அப்படிங்கிற, அதாவது உதீச்சனா பிற்பாடு வரக்கூடிய அதற்கு அப்புறம் வரக்கூடிய ஆத்ம விசேஷ குணம்ங்கிற ரூபத்துல அது பூர்வ ஞானத்தை நிவர்த்தி பண்ணினது. ஞானத்துவீன ரூபேன இல்லை, ஞானத்துவ வியாப்திய தர்மேனமும் இல்லை. அப்படியாவது சொல்லலாம், இல்ல உதீச்சியத்வேனவா லாகவாதான்னு போட்டிருக்கார். இன்னும் லகுவா சொல்லணும்னு சொன்னா இந்த ஆத்ம விசேஷ குணமோ விபு விசேஷ குணங்கள் நாசமாகறதுக்கு அதுக்கு அப்புறம் எது உண்டாகுமோ அதுதான் உத்தரம். உத்தரம்னா பிற்பாடு ஏற்படக்கூடியது, எது உண்டாகிறதோ அதனால இது நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த நிவர்த்தகதா வச்சேதக தர்மம்னு சொல்லுவா, எந்த ரூபத்துல அது நிவர்த்திக்கு காரணமாகிறதுன்னு சொன்னா அதுக்கு பிற்பாடு வந்ததுங்கிற ஒரே காரணத்தினால உதீச்சியத்துவம், உதீச்சியத்துவம் உத்தரத்துவம் பின்னாடி வந்ததுங்கிற ரூபத்துல தான் அது வந்து பூர்வ ஞானத்தை நிவர்த்தி பண்றதே தவிர ஞானங்கிற ரூபத்துல இல்லை, ஞானத்துவ வியாப்திய ரூபத்திலையும் இல்லை. அப்ப ஸ்மிருதி ஸ்மிருதியாக சமஸ்காரம் போறதே அந்த அதை சொல்லி ஆகணும் சொல்ற. நாபி இச்சாதி அனிவர்த்தே ஸ்மிருதித்வேன ஞான நிவர்த்தே சம்ஸ்காரே அதிவியாப்தி. இது நியாயாமிருக்கார சொன்ன விஷயம். அந்த அனுபவத்தினால சம்ஸ்காரம் ஏற்படுறது, இந்த சம்ஸ்காரம் அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒன்று உண்டானத்தால போகாது. சம்ஸ்கார ஸ்மிருதியே ஏற்பட்டால்தான் இந்த சம்ஸ்காரம் நிவர்த்தியாகும். இச்சை இச்சை வந்தால் அது அதனால சம்ஸ்காரம் போகாது அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுக்கு நீ என்ன சொல்லுவே, அந்த ஸ்மரணமானது ஸ்மிருதித்வங்கிற ரூபத்துல தானே ஸ்மிருதித்வேன ரூபேன தானே நிவர்த்திக்கு காரணமாகிறது. ஸ்மிருதித்வங்கிறது ஞானத்துவத்துக்கு வியாப்தியமான தர்மமாச்சு, ஞானத்துவம் பொதுவான தர்மம், ஸ்மிருதித்வம் அதனுடைய விசேஷம். அப்போ இங்க அதிவியாப்தி இருக்கேன்னு கேட்ட சொன்ன, ஸ்மிருதியால சம்ஸ்காரத்துக்கு நிவர்த்தி கிடையாது. ஸ்மிருதித்வேன ஸ்மிருதேகே சம்ஸ்கார நிவர்த்தகத்வே மானாபாவா. ஸ்மரணம் வந்ததுனால அவனுக்கு சம்ஸ்காரம் வழங்கி போச்சுங்கிறதுக்கு எந்த பிரமாணமும் இல்லை. இது எப்ப நாம சொல்லலாம்னு சொன்னா, ஒரு தடவை ஸ்மரணம் வந்தது அதான் மறந்து கொடுத்து அப்படின்னு சொன்னாக்க யாராவது சொல்லுவாரோ, ஒரு விஷயம் இவன் மனசுல சம்ஸ்காரமாக இருக்கு அது ஞாபகம் வந்துடுது, ஞாபகம் வந்து வந்ததுனால இதுக்கப்புறம் சம்ஸ்காரம் அழிஞ்சு போச்சுன்னு நினைச்சுறோம். ஞாபகம் வந்ததுனால. ஞாபகம் வந்தால் இதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் வேகமாக அவனுக்கு நல்லா ஞாபகம் வர்றதே தவிர அதுக்கப்புறம் மறந்து போறதில்லை இல்லையா. மரணத்தினால அந்த சம்ஸ்காரம் மேலும் திருடமாகிறதுங்கிறதான் நாம பாக்குறோமே தவிர சம்ஸ்காரம் அழிஞ்சு போறதுங்கிறது நம்ம அனுபவத்துல இல்லை. ஸ்மிருதியால சம்ஸ்காரம் நிவர்த்தி ஆகிறதா இருந்தால் எப்படி ஆகணும்னா, அந்த விஷயத்த நான் ஒரு தடவை ஞாபகம் ஸ்மரணம் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் ஸ்மரணம் வராது, ஞாபகப்படுத்த முடியும், ஞாபகம் வராது, ஒரு தடவை ஞாபகம் வந்ததுனால அந்த சம்ஸ்காரம் நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு யாருக்கும் அனுபவத்துல இல்லை. அதனால ஸ்மிருதியால சம்ஸ்காரத்துக்கு நிவர்த்தி ஏற்படுறதுக்கு பிரமாணமே இல்லை. ஸ்மிருதௌஹி ஜாதாயாம் சம்ஸ்காரோ திருடோ பவதி இது அனுபவ சித்தம். மறுபடியும் மறுபடியும் அதை ஸ்மரணம் நினைச்சு பார்த்தோம்னா அதனால அந்த சம்ஸ்காரம் திருடமாகிறதே தவிர அழிஞ்சு போகிறதாக தெரியல. இப்போ இதுல இந்த விஷயத்துல கார்த்திகார் மூணு விதமா சொல்லி வச்சிருக்கார். நியாயசாஸ்திரத்துல தர்க்கசாஸ்திரத்துல இதை பத்தின மூணு விதமான அபிப்பிராயங்கள் இருக்கு. ரகுநாத சிரோமணி தீசிதிகார் சார் அவர் ஒரு அபிப்பிராயம் சொல்றார். முக்தாவளின்னு ஒரு பிரசித்தமா ஒரு இது இருக்கு, அவர் ஒண்ணு சொல்றார். பிராச்சீனாய் ஒரு இதை சொல்றார். இதுல எப்படின்னு கேட்டா, தீசிதிகார சொல்ற விஷயம் என்னன்னா, ஸ்மிருதியால சம்ஸ்காரம் நாசமாகிறது வாஸ்தவம் தான், ஆனால் அந்த ஸ்மிருதியே வேற ஒரு சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணிடுறது. அனுபவம் சம்ஸ்காரத்தை ஏற்படுத்தினது இல்லையா, அந்த சம்ஸ்காரம் ஒரு தடவை நினைச்சு பார்த்துட்டோம்னா ஸ்மரணம் வந்துடுச்சுனா அது போயிடும். ஆனால் அந்த ஸ்மரணமே மறுபடியும் வேற ஒரு சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணிடும். இந்த சம்ஸ்காரம் போன சம்ஸ்காரத்தை விட இன்னும் திருடமா இருக்கும். ஜாயதேஜ புனப்புன ஸ்மரணா திருடதர சம்ஸ்காரா அப்படிங்கிற வீதிகாரம். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை நினைச்சு பார்த்தோம்னா இந்த சம்ஸ்காரம் போகும், ஆனா அப்ப வரக்கூடிய ஸ்மரணத்திலேருந்து வரக்கூடிய சம்ஸ்காரம் இதை விட திருடமான சம்ஸ்காரமாக ஏற்படும். இப்படியாக திருடமாறதான். இது ஒரு கட்சி. முக்தாவளிக்காரர் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, சம்ஸ்காரம் ஸ்மிருதியால வர்றது உண்டாகிறது இல்லை, அனுபவத்தினாலதான் சம்ஸ்காரம் உண்டாகும். சம்ஸ்காரம் வரணும்னு சொன்னா அது அனுபவத்தினாலதான் வருமே தவிர மரணத்தினால சம்ஸ்காரம் வராது. அந்த கட்சியை சேர்ந்தவர் அவர். அப்ப எப்படி சம்ஸ்காரம் திருடமாகிறது, மறுபடியும் மறுபடியும் நினைச்சு பார்த்ததுனால அனுபவத்தினால ஏற்பட்ட சம்ஸ்காரத்துக்கு தார்மியம் ஏற்படுறதே அது எப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்றார், அது ஒன்றும் இல்லை, அடிக்கடி ஸ்மரணம் நினைச்சு பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த சம்ஸ்காரம் தூங்காம முழிச்சுட்டு இருக்கிறது, அதுதான் விஷயம். அதாவது இது புதுசா சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணியிருந்தாக இல்லை, அந்த சம்ஸ்காரங்கிறது தூங்கிட்டு இருக்கும், அதுக்கு உத்போதகம் வேணும், அதை கலப்பி விடுறதுக்கு வேணும். ஏதாவது ஏகப்பட்ட உத்போதனை ஒரு சம்ஸ்காரம் நமக்கு திடீர்னு கிளம்புறது, அந்த கிளம்புறதுக்கு ஒரு 28 or 24 ஒரு பெரிய சூத்திரத்துல கனெக்ட் பண்ணியிருக்கார், இத்தனை விஷயங்கள்னால சம்ஸ்கார உத்போதம் ஏற்படுறது அப்படின்னு. அப்படி பாக்குறதுக்கு அது சில சமயம் லேட்டா எழுந்திருக்கும். ஏங்க எழுந்திருக்கிறதுனா என்ன, அது ஸ்மரணத்தை உண்டு பண்ணும், சில சமயம் தூங்கிட்டு இருக்கும், காரியம் பண்ணாது. அடிக்கடி அந்த விஷயத்தை நினைச்சு பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த சம்ஸ்காரம் தூங்காம இருக்கு. அதாவது ஜடிதி உத்போதக சமவதானம் தார்ட்ய பதார்த்தா அப்படின்னு முதலாளிகாரர் சொல்றார். புதுசா சம்ஸ்காரமும் இல்லை, ஏற்கனவே அந்த சம்ஸ்காரத்தை தூங்காம காப்பாத்தி வச்சுக்கிறது இருக்கே, இதுதான் தார்ட்யம். இது வந்து அவருடைய மதம். வேற சில பேர் என்ன சொல்றாருன்னா, இது ரெண்டுமே இல்லை, ஸ்மிருதியால சம்ஸ்காரம் போறது கிடையாது, அனுபவத்தினாலையும் சம்ஸ்காரம் உண்டாகும், ஸ்மிருதியாலையும் சம்ஸ்காரம் உண்டாகும், ஆனா மறுபடியும் மறுபடியும் ஸ்மரணம் அந்த விஷயத்தை ஸ்மரிக்க ஸ்மரிக்க சம்ஸ்காரம் ஏறிண்டே போகுங்கிற. ஏற்கனவே அனுபவத்தினால ஒரு சம்ஸ்காரம் இருக்கு, அதோட சேர்ந்து மறுபடியும் ஸ்மரணத்தினால இன்னொரு சம்ஸ்காரம் அதோட சேர்ந்தது, ஏறிண்டே போறது, கணக்கு சங்கை ஜாஸ்தி ஆயிண்டே. இதுதான் திருடம். முன்னாடி ஒரே ஒரு சம்ஸ்காரம் இருந்தது, அதை நினைச்சு பார்த்தோம்னா இப்ப அதே விஷயத்துல இன்னொரு சம்ஸ்காரம் அதோட சேர்ந்துட்டது. திரும்பி எத்தனை தடவை நினைச்சு பார்க்கிறோமோ ஒவ்வொரு சம்ஸ்காரம் கூட ஏறிண்டே இருக்கு. இப்படியாக சம்ஸ்காரம் திருடமாயிடுறது. ஒரே ஒரு நூல் இருந்தது, அந்த நூலோட இன்னொரு நூல் சேர்ந்தது, இன்னொரு நூல் சேர்ந்தது, சேர்ந்து நிறைய சேர சேர அந்த அது திருடமாயிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இது இப்படி சொல்றான். அதனால இந்த சம்ஸ்காரம் திருடமாகிறதுங்கிற விஷயத்துல மூணு மதம் இருக்கு. ஒண்ணு, பழைய சம்ஸ்காரம் போய் புதுசாக வேற சம்ஸ்காரம் திருடமாக உண்டாச்சுன்னு ஒரு மதம். சம்ஸ்காரம் உண்டாடுறது இல்லை, அதை முடிச்சுக்கு, அதாவது தூங்க விடாம பார்த்துட்டே இருக்கிறது, சீக்கிரம் அது ஸ்மரணத்தை உண்டு பண்ணறதுக்கு யோக்கியமாக வச்சுக்கிறது அப்படின்னு இன்னொரு பட்சம். மூணாவது பட்சம், மேல மேல சம்ஸ்காரம் அதுல ஏறிண்டே இருக்கு அப்படின்னு மூணு பட்சம். அதனால எந்த பட்சமாக இருந்தாலும் இவர் சித்திக்காரர் சொல்லிட்டார், ஸ்மிருதியாக சம்ஸ்காரம் நிவர்த்தி ஆகிறதுங்கிற பட்சம் சரியே இல்லை, திருடமாகிறதுங்கிறது அனுபவத்துல இருக்கு. அதனால ஒரு ஒண்ணு வந்து ஒரு சம்ஸ்காரம் போய் வேற சம்ஸ்காரம் வந்ததுன்னு சொல்லாதீங்களோ, இப்படிதான் சொல்லணுங்கிறார். திருடத்துவஞ்ச சமான விஷயக சம்ஸ்கார அநேகத்வாதி தெதுவுஷா, பல தடவை சம்ஸ்மரணம் பண்றதுனால அதே விஷயத்துல வேற வேற சம்ஸ்காரங்கள் சேர்ந்து நிறைய திருடமாகிறதுன்னு சொல்றதுதான் சொல்லணுமே தவிர, ஸ்மிருதி வந்ததுனால சம்ஸ்காரம் நிவர்த்தி ஆச்சுங்கிறது எந்த பிரமாணத்தினாலையும் சித்தம் இல்லை. இதை நீ காமிச்சு அங்க விபச்சாரம் வந்தது, அங்க அங்கு வியாப்தி வருதுன்னு கேட்காது. பிரபாகர பிரம்ம ஜானத்தை உண்டு பண்ணல, அல்ல ஒத்துக்கல, ரெண்டு ஜானமா சொல்லுவாங்க. அதாவது இந்த திருஷ்டியில பார்த்தா அத பிராபாகர மதங்கிறது எடுத்துக்க முடியாது. அவ சொன்னதுக்கு அவ பிரம்மமே உலகத்துல இல்லைங்கிற இல்ல, பிராபாகரங்கிறது மீமாம்சையில ஒரு ஒரு கட்சி, மீமாம்சையை ரெண்டா பிரிச்சிருக்கா, ரெண்டு இருக்கு, பிராபாகர பிரஸ்தானம் பாட்ட பிரஸ்தானம். பாட்டங்கிறது குமாரில பெற்றார், அவர் சொன்ன வழி. பிரபாகரர் அவர் இன்னொருத்தர், அவர் ஒரு வழி போட்டார். இவா ரெண்டு பேருமே வேத பிராமணியத்துல விசேஷமான அபிமானம் உள்ளவா. மீமாம்சைக்காரன்னு சொன்னா அவளுக்கு வேத முக்கியம். அதனால இப்ப என்ன ஆச்சு, பிராபாகரர் உலகத்துல பிரமமே கிடையாதுன்னு சொல்றாரு, இதுக்கு என்ன காரணங்கிறது சொல்றேன். குமாரில பெற்ற அப்படி சொல்றாரு, எப்படி சொல்றார். ஆனா பிரபாகரர் வந்து வேற தினத்தை அவர் யோசிச்சிருக்கார். இது யாராவது நம்ப முடியுமா, உலகத்துல வந்து யாருக்குமே பிராந்தி இல்லை, பிராந்தின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, எல்லாமே யதார்த்தம் தான் அப்படின்னு சொல்ற வாதம் பிரபாகரர் வாதம். இது எதுக்கா அப்படின்னு கேட்டா, இந்த வேதம் இருக்கு, இந்த வேதத்துக்கு அப்பிரமாண்யம் சொல்லணும்னு பௌத்தம் கேட்டார். ஏன்னு கேட்டா, ஒரு வாக்கியத்துக்கு நாம பிரமாண்யம் எப்ப கொடுப்போம்னு சொன்னா அதை யாரு சொன்னாங்கிறத கேட்டுதான் சொல்லுவோம். இது சொன்னது யாரு அப்பதான் நம்புவேன்பா. யாரு சொன்னாலும் சொல்ல முடியாதுன்னு சொன்னா அது எப்படி நம்புறது, யாரு சொல்லிருக்கானே தெரியாது. அதுதான் ஆப்த வாக்கியம் சப்தகா அப்படிதான் சொல்றா. சப்த பிரமாணம்னு சொன்னா ஒரு ஆப்தன்னு சொன்னா அதை நம்பலாம். நீங்க என்ன சொல்றீங்க, வேதம் அபௌருஷேயம்னு சொல்றீங்க, அப்படின்னா யாரும் அதை சொன்னவா இல்லை, அதை ரச்சனை பண்ணினவா யாரும் இல்லை. அப்படி அப்பேற்பட்ட அந்த வாக்கியத்தை நான் எப்படி நம்புறது, அதை பிரமாணம்னு ஒத்துக்கவே முடியாது இல்லையா அப்படின்னு பெரிய கேள்வி வருது. இவாளுக்கு வேத பிரமாணம் இல்லாம மேல ஒண்ணுமே நடக்காது இல்லையா. அதுக்காக அவர் என்ன சொன்னார், பிராந்தியா அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது, எல்லாமே யதார்த்தம் தானே அப்படிங்கிற பிராந்தின்னு ஒண்ணு இருந்தாத்தானே வேதத்தை பிராந்தி உண்டாக்குறதாக சொல்லி அதை அப்பிரமாணம்னு சொல்லலாம். அப்பிரமாணம்னு ஒரு ஞானமே கிடையாது, எல்லா ஞானமுமே யதார்த்தம் தான். எப்படின்னு கேட்டா என்கிட்ட வாங்க சொல்லி கொடுக்குறேங்கிற சுத்தி பாயிரத்து ரஜதம் அப்படின்னு பிராந்தி வந்ததுன்னு கேட்டார். அது பிராந்தி இல்லப்பா, அந்த ரெண்டு தியானம் சுக்தி, சுக்தி இதம் அப்படின்னு நீங்க பார்த்தேன். ரஜதங்கிறது நீ ஏற்கனவே பார்த்தது உனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. நீ என்ன பண்ணிட்ட, இது ரஜதம் இல்லைன்னு உனக்கு தெரியல, அதனால இது ரஜதம்னு சொல்ற. இத ரஜதமாக பார்த்து நீ இதம் ரஜதம்னு சொல்லல, இது ரஜதம் இல்லைன்னு தெரியாததுனால சொல்றேங்கிற. இப்படியாக என்னமோ பண்ணிட்டு போற. ஆக பிராந்தி இல்லைன்னு சொல்றதுக்கு அவருக்கு மூலமான ஒரு உத்தேசம் என்னன்னா வேதத்துக்கு பிராமாணியம் ஸ்தாபிக்கணும். அதுக்காக அந்த அத்தியாதிவாதம் உள்ளது. இல்லைன்னா லோக அனுபவத்துக்கு விருத்தமான பிராந்தி இல்லைன்னு சொல்றது அவர் சொல்றது அப்படி. குமாரில பட்டர் என்ன பண்ணார் தெரியுமா, அவர் வேற ஒரு வழியில் போனார். பௌத்தன் வந்து என்ன சொல்றதுன்னா சூன்யம், அதாவது ஜானம் விஷயம் இது ரெண்டும் சேர்ந்துதான் தெரியறது. சேர்ந்து தெரிஞ்சா அது இது வேற அது வேறன்னு சொல்ல முடியாது, ரெண்டும் ஒண்ணுதான். ஜானம் தான் சத்தியம் விஞ்ஞானவாதத்துல, விஞ்ஞானவாதத்துல ஜானம் சத்தியம், விஷயம் மித்யா. சொப்னம் சொப்னம் தான் நமக்கு திருஷ்டாந்தம். சொப்னத்துல இவன் பார்த்தது வாஸ்தவம், ஆனா எதை பார்த்தானோ அது வாஸ்தவம் இல்லை. சொப்னத்துல நீ புளிய பார்த்தியான்னு கேட்டா புளிய பார்த்தேன்னு தான் சொல்லணும், புளிய பார்க்கலன்னு சொல்ல முடியாது. நீ பார்த்தது புள்ளியா அப்படின்னு கேட்டா அது பார்த்தது நிஜமான புள்ளின்னு சொல்ல முடியாது, பொய்யான புள்ளின்னு தான் சொல்லி இல்லையா. அப்படி பார்க்கும்போது ஜானம்தான் சத்தியம், விஷயங்கிறது அசத்தியம் அப்படிங்கிறத அங்கேருந்து குடிச்சிருந்தான். குடிச்சிருந்து லோகம் கூட அப்படிதான், ஜாகிரத்திலையும் அதே தான், தெரிகிறதுங்கிறது இருக்கே அந்த ஜானம் சத்தியம், ஜானத்துக்கு விஷயமா இருக்கிறது அசத்தியம் அப்படின்னு கொண்டு போனான். இதுக்கு பல யுக்திகள் சொல்றச்சே, ஜானமும் விஷயமும் ஒண்ணுதான், இதை தனியாக பிரிக்க முடியாது, ஏன்னா ரெண்டும் சேர்ந்தே தெரிகிறது. சகோபலம்பனியமா அபேதோ நீல தத்தியோ, நீளமாக தெரிகிறதே, நீளமாக தெரிகிறதுன்னா அந்த ரெண்டு தெரிகிறதே, நீளமும் தெரிகிறது, நீளம் தெரிகிறதுன்னு தெரிகிறதே. அப்ப ஜானமும் விஷயமும் சேர்ந்துதானே தெரிகிறது. ஜானமே தெரியாமல் விஷயம் மாத்திரம் தெரிகிறதோ எங்கேயாவது, இல்ல விஷயமே தெரியாமல் ஜானம் மாத்திரம் எங்கேயாவது நாம பார்க்கிறோமோ? ரெண்டும் இல்லை, விஷயமும் தியானமும் சேர்ந்துதான் தெரியும். அதனால விஷயம் வேறு தியானம் வேறு இல்லை அப்படின்னு கொண்டு போறோம். இதை கண்டிக்கிறதுக்காக குமாரல் பட்டர் என்ன பண்ணாருன்னா, யாரு சொன்னா தியானம் தெரியுது, விஷயம்தான் தெரியுது. கண்ணால பார்த்தா என்ன தெரியுது, கடம் தெரியுது, கடம் தானே தெரியுது, கடம் தியானம் தெரியலையே, கடம் மாத்திரம் தானே தெரியுது, தியானம் தெரியலையே அப்படின்னு விட்டார். கண்ணால கண்ணுக்கு தெரியுறது என்ன, கடம். அது தெரியறதுனால உனக்கு ஞானம் ஏற்பட்டதுன்னு நீ அனுமானம் பண்ணிக்கோ. ஆக கடமும் ஞானமும் சேர்ந்து தெரியறதுங்கிறது கிடையாது. இப்படி இப்படி கொண்டு போனான். ஒவ்வொருத்தர் ஒரு லட்சியம் வச்சுட்டு இருக்க, அதனால இந்த மாதிரி போகுது. ஆனா பிராந்தி வச்சுட்டு தான் நம்ம எல்லாம் போயிருக்கோம். பிரமாத்மகமான ஞானம் உண்டு, பிரமாத்மகமான ஞானத்தை நிவர்த்தி பண்றதுக்கு தான் சாஸ்திரம். இல்லை 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 இல்லைன்னா சாஸ்திரத்துக்கு ஒரு சாஸ்திரியம் சொல்ல வேண்டாமா? நம்மளுடைய பிராந்தியை நிவர்த்தி பண்றதுக்காக தானே சாஸ்திரமே, பிராந்தியே இல்லைன்னு சொன்னா சாஸ்திரத்துக்கு உயர்த்தி வருமே இல்லையா. அதனால அது வேதாந்த சாஸ்திரத்துக்கு பிராந்தி ரொம்ப அவசியம், இல்லாட்டா வந்து அதுக்கு பிரயோஜனமே இல்லாத போய். வஸ்துதஸ்து சாட்சாத்காரத்துவேன ஞான நிவர்த்தியத்துவம் விவக்ஷிதம் அதோ ந பூர்வோக்த தோஷா. ஞானத்துவ வியாப்திய தர்மம்னு சொல்லும் போது ஸ்மிருதித்துவம் கூட எடுத்துக்கலாம்னு இருந்தது. அதனால ஸ்மிருதியால சம்ஸ்காரம் நிவர்த்தி ஆகிறது, அதுல அதிவியாப்தி வருதுன்னு நீ தோஷம் சொன்னேன். நிஜமா பார்த்தா எனக்கு அந்த மாதிரி அந்த பட்சம் அவ்வளவு இஷ்டம் இல்லை. சாட்சாத்காரத்தினால எது நிவர்த்தி ஆகிறதோ அது மித்யா, இதுதான் எனக்கு விவக்ஷை. ஞானத்துவ வியாப்திய தர்மம்னு சொன்னா அங்க சாட்சாத்காரத்துவம் இதுவும் ஒரு வியாப்திய தர்மமும் இல்லையோ, இதுதான் எனக்கு விவக்ஷிதம். சொல்றவாளுக்கு அபிப்பிராயம் என்னன்னு சொன்னா, ஞானத்துவம் வியாப்திய தர்ம சப்தத்தினால சாட்சாத்காரத்துவம் கிராஹ்யம். இந்த மாதிரி சாட்சிக்கால் பல இடத்துல சொல்லுவான், சக்ஷுர் மாத்திர கிராஹ்யோ குணோ ரூபம் அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா சக்ஷுர் இந்திரியத்தை தவிர வேற இந்திரியத்தினால கிரகிக்கப்படாதது, சக்ஷுர் இந்திரியத்தினால கிரகிக்கப்படக்கூடியது, அப்படி உள்ள குணம் இருக்கே இதுதான் ரூபம், அதுக்கு லட்சணம். சக்ஷுர் இந்திரியத்தை அதாவது கண்ணை விட்டால் வேற எந்த இந்திரியத்தினாலையும் கிரகிக்கப்படாதது, கண்ணால மட்டும் கிரகிக்கப்படக்கூடியது, இப்படி இருக்கக்கூடிய குணம் ரூபம்ங்கிற சப்த ரூபம், அதுதான் ரூபம். இங்க கொஞ்சம் சரி பண்ணி சொல்ல வேண்டியிருக்கு. மனசு கூட ஒரு இந்திரியம் தார்க்கிக மட்டத்தில். மனசு இல்லாமல் எதுவாவது தெரியுமோ? ஒரு வஸ்துவும் தெரியாது. அப்ப இந்த ரூபம் கூட மனசனால தெரிகிறதே, மனசு இல்லாமல் மனசனால கிராஹ்யமாச்சே. அப்ப சக்ஷுர் இந்திரியத்தை விட்டால் வேற எந்த இந்திரியத்தினாலையும் கிரகிக்கப்படாததுன்னு எப்படி நீ பொதுவாக சொல்ல முடியும்? அதனால சக்ஷுர் இந்திரிய மாத்திர கிராஹ்யம்னு இதை சொல்ல முடியாது, அப்பிரசித்தி. இந்த மாதிரி லட்சணம் சொன்னா சக்ஷுர் மாத்திர கிராஹ்யம், வேற எதுனாக்குங்கிற விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னால் அது அப்ரசித்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக என்ன பண்ணிருக்க, சக்ஷுர் பின்னேந்திரிய சப்தேல துவதிந்திரியம் கிராஹ்யம். பொதுவாக இருக்கக்கூடிய சப்தத்தை மாற்றி இந்த மாதிரி பண்ணிட்டேன். அதாவது இந்த துவதிந்திரியம்னு ஒன்று இருக்கும், துவதிந்திரியத்தினால கிரகிக்கப்படாதது, சக்ஷுர் இந்திரியத்தினால கிரகிக்கப்படுறது, அப்படி இருக்கிற குணம் தான் ரூபம். இப்படி சொல்லு, இப்படி திருத்திங்க. அதை போல இங்க ஞானத்துவ வியாப்திய தர்மம்னு சொன்னால் பல வியாப்திய தர்மங்கள் இருக்கு, ஆனாலும் நமக்கு விவக்ஷிதமானது சாட்சாத்காரத்துவம். சாட்சாத்காரத்தினால எது நிவர்த்தி ஆகிறதோ அது வந்து மித்யான்னு சொல்றது. இப்படி சொன்னதுனால என்ன ஆச்சுன்னா, இந்த பூர்வ தோஷத்துக்கெல்லாம் இடம் இல்லை. ஸ்மிருதியால சம்ஸ்காரம் போனா போறது அதை பத்தி கவலையே இல்லை. அது சாட்சாத்காரம் இல்லையோ, சாட்சாத்காரத்தினால எது நிவர்த்தி ஆகுதோ அது நிச்சயம் தான் நான் சொல்லியிருக்கேன், போனா போறதுன்னு. வேற இதுவும் நாபி நிச்சயத்துவேன ஞானத்துவ வியாப்திய தர்மேன ஞான நிவர்த்தே சம்சயே அதிவியாப்தி. ஒரு விஷயத்துல நமக்கு சந்தேகம் இருக்கு, அதுக்கப்புறம் நமக்கு நிச்சயம் வரும்போது அந்த சந்தேகம் நிவர்த்தி ஆகிறது இல்லையா? நிச்சயத்தினால சந்தேகம் நிவர்த்தி ஆச்சு. சந்தேக நிவர்த்திக்கு காரணம் நிச்சயம். நிச்சயம்ங்கிறது அது ஒரு ஞானம், ஞான விசேஷம். நிச்சயத்துவம் அப்படிங்கிறது ஞானத்துவத்துக்கு வியாப்தியமான ஒரு தர்மம். அப்ப நிச்சயத்தினால சம்சயத்துக்கு நிவர்த்தி ஆகிறது, ஞானத்தினால நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஞானம் இன்னொரு சந்தேகம் வந்தால் அந்த சந்தேகம் போச்சுன்னு சொல்ல முடியாது. நிச்சயத்தினால மட்டும் நிவர்த்தியாகக்கூடியது சந்தேகம். அதனால நிச்சயத்துவங்கிறது ஞானத்துவம் வியாப்திய தர்மம். அந்த ரூபத்துல இதனால நிவர்த்தியாகக்கூடிய சம்சயம் இருக்கு, இங்கே அதிவியாப்தின்னு சொல்லுவாங்க. இந்த அதிவியாப்திகள்லாம் வாரணம் பண்றது எப்படின்னு கேட்டா, இப்ப நான் சொன்னேன் வஸ்துதஸ்து சாட்சாத்காரத்தினால எது நிவர்த்தி ஆகுமோ அதுதான் மித்யா. நிச்சயங்கிறது சாட்சாத்காரமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, பரோட்சமான நிச்சயத்தினாலையும் சந்தேகத்துக்கு நிவர்த்தி ஏற்படலாம். அதனால இந்த கடைசி பக்கம் சொன்னோமே சாட்சாத்காரத்வேன ஞான நிவர்த்தியத்துவம், இதுவும் சரியாக இருக்கு. ஆக ஞான நிவர்த்தியத்துவங்கிறது சரியான பரிஷ்காரம்னு சொன்னா ரெண்டு, ஞானத்தையுத்த அவஸ்திதி சாமானிய விரக பிரதியோகித்வம், எந்த தோஷமும் இல்லை, இது சரி. இன்னொரு மிகான பரிஷ்காரம் சொல்லணும்னா, சாட்சாத்காரத்தினால எது நிவர்த்தியாகக்கூடியதோ அது மித்யா. சாட்சாத்காரத்வேன ஞான நிவர்த்தியத்துவம் மித்யார்த்தம், இப்படியாக சொல்லலாம். இதுல எந்த தோஷமும் சாட்சாத்காரத்தினால நிவர்த்தியானதாக சொல்லவே முடியாது, அதுக்கு பிரமாணமே இல்லை. நீங்க என்ன பார்க்கலாம், யாருக்கு பிராந்தி முதல்ல ரஜதமாக தெரிஞ்சது, அப்புறம் சுக்தியாக தெரிஞ்சது, சுக்தியான தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனுடைய அனுபவம் எப்படின்னு பார்க்கணும். இதை சுக்தியாக நான் பார்க்கறதுனாலே ஒரு ரஜதம் நாசத்தை அடைந்தது, அப்படி யாருக்காவது அனுபவம் இருக்க கிடையாது. சர்ப்பமாக பார்த்துன்றா ரஜோன்னு தெரிய வச்சு, இதனால அந்த சர்ப்பம் விநாசத்தை அடைந்தது அப்படின்னு யாருக்காவது அனுபவம் இருக்கா? இல்லை. அதனால இந்த ஞானத்தினால அந்த வஸ்து நிவர்த்தி ஆகிறதுங்கிறதுக்கே பிரமாணம் இல்லை, ஞான நிவர்த்தியத்துவம் சொல்லவே முடியாது, அது அனுபவத்துக்கு விருந்தம். சாட்சாத்காரத்தால போறதுன்னு சொல்றது தப்பு அப்படின்ட்டார். நிவர்த்தியான விஷயத்துல சாட்சாத்காரம் எதனாலையுமே நிவர்த்தி ஆகாது, அது நிவர்த்தியானதாகவே தெரியல அப்படின்னு ஒரு ஆட்சேபத்துக்கு அர்த்தம் அபிப்பிராயம். இன்னொரு ஆட்சேபம் என்னன்னு கேட்டா, இந்த விஷயத்துல அவர் என்ன சொல்றார், இப்ப அந்த சர்ப்பமா பார்த்துட்டு இருக்கிறவன் இருக்கிறச்ச ஒருத்தவங்க வந்து சொல்றான், அது சர்ப்பம் இல்லப்பா, அது வந்து வெறும் ரஜ்ஜு தான், ஆப்தன் சொன்னான். சொன்னா இவனுக்கு பிராந்தி நிவர்த்தி ஆகுமா ஆகாதா? பிராந்தி நிவர்த்தி ஆகும். ஏன்னா நம்பிக்கையான ஒருத்தன் சொல்லிட்டான்னா இது வந்து சர்ப்பம் கிடையாது, இது ரஜ்ஜு தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டான்னா நம்ப வேண்டியது தானே, நம்பிக்கை வருது. அப்ப அவனுக்கு அந்த பிராந்தி நிவர்த்தி அடைகிறது. ஆனா நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம், அவனுடைய வாக்கியத்தினால வந்த ஞானம் சாட்சாத்காரம் இல்லை. வாக்கியத்தினால வரக்கூடிய ஞானம் பரோக்ஷ ஞானம். அப்ப பரோக்ஷ ஞானத்தினாலையும் அந்த சர்ப்பத்துக்கு நிவர்த்தி இருக்கே.
சாட்சாத்காரம் இருக்கு இல்லையா?
அவனுடைய
சாட்சாத்காரத்தினால
அவனுடைய
அனுபவம்
இவனுடைய பிராந்தி நிவர்த்தி ஆகிறதுக்கு அவனுடைய சாட்சாத்காரம் உபயோகம் இல்லையே. தேவதத்தனுக்கு பிராந்தி, அவன் சொல்றவன் ஆப்தன், அவன் சாட்சாத்காரம் வந்தவன், அது என்னதுன்னு விஷயம் தெரிஞ்சவன். அவனுக்கு தெரிஞ்சதுனால இவனுடைய பிராந்தி நிவர்த்தி ஆக முடியாது இல்லையா? யாருக்கு பிராந்தி வந்ததோ அவனுக்கே தானே சாட்சாத்காரம் வரணும். அப்படி பார்க்கறத அந்த நம்பிக்கையானவன் ஒருத்தன் சொன்னதுனால வந்த பரோட்ச ஞானம் இருக்கே, சாப்த ஞானம், சாப்த போதம், அந்த சாப்த ஞானத்தினாலேயே கூட நிவர்த்தியா ஏற்படுறது. அதனால சாட்சாத்காரத்தினாலத்தான் பிரம நிவர்த்தி ஏற்படுறதுங்கிறது கிடையாது. சரி, ஞானம்னு பொதுவா சொல்லுங்க வேணும்னா சாட்சாத்காரத்துவேன நிவர்த்தியத்துவம் சொல்ல முடியாதுங்கிறது தான் ஆட்சேபம். ஆட்சேபங்கிறது நம்ம ஏத்துக்க வேண்டிய விஷயம்தான். அதை நாம அதுக்கு பதில் சொல்லணுமே தவிர இது சரியில்லைன்னு சொல்ல முடியாது. அவர் கேட்கல. இந்த கேள்வி வரலாம், கேள்வி வரலாமா வரக்கூடாது?
கேள்வி வரலாம்.
அப்ப அதுக்கு பதில் சொல்லணும். கேள்வி வரலாம்னு சொன்னா அதுக்கு பதில் வரணுமே இல்லையா? கேள்வி நியாயம் நியாயம் இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு தோன்றது. இந்த இடத்துல ரெண்டு இருக்கு. சித்திக்காரன் பதில் சொல்லியிருக்காரு, இங்க சொல்லலை, இன்னும் மேல போய் நிறைய சொல்லியிருக்காரு. முதல்ல என்ன, முதல் அது கிரமமா சொல்றேன். முதல்ல கண்டகோத்தாரே வர்த்ததேவா ஞானம் வந்ததுனால அந்த சர்ப்பம் விநாசத்தை அடைஞ்சதுன்னு யாருக்காவது பிரதீதி இருக்கான்னு கேட்கிறார். இது யாருக்கும் பிரதீதி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஞானத்தினால அந்த அது நிவர்த்தியானதுங்கிறது யுக்தியால சித்தித்தால் போதும். இது அனுபவத்திலே இருக்கணுங்கிற விஷயம் இல்லை. பல விஷயங்கள் சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய, ஏதாவது விசாரக்கால சொல்லக்கூடிய விஷயம் நம்ம லௌகிகமான அனுபவத்துல சித்தமா இருக்கும்னு சொல்ல முடியாது. நீங்க சொல்றதே உத்தர ஜானத்தினால பூர்வ ஜானம் நிவர்த்தி அடைஞ்சதுன்னு யாருக்காவது தெரியுமா? நாசமாச்சேன்னு யாரு பார்த்தா? உத்தர ஜானம் வந்ததுங்கிறது அப்புறம் நினைச்சு பார்க்கணும், ஆஹ் போயிடுச்சு அப்படின்னு சொல்றானே தவிர இந்த ஜானத்தினால அதை நிவர்த்தி ஆனதுங்கிறது யாருக்கும் தெரியாது. இதுதான் அந்த நாசம் பண்ணிடுதுன்னு இவா சொல்ற இந்த ரெண்டாவது விருத்தி வந்ததுன்னா முதல் விருத்திக்கு இடம் இல்லை, அது போயிடுத்து அப்படிங்கிறது. இது நாசமானது யாருக்கும் தெரியாது. பல விஷயங்களே நமக்கு நாசமானது தெரியவே தெரியாது இல்லையா? அதனால இந்த இடத்துல அத்வை சித்திக்காரர் ஆவித்யக ரஜதோத்பத்தி உபபத்தின்னு ஒரு பிரகரணம் இருக்கு. அந்த இந்த கேள்விக்கு பதில் எப்படி சொல்றாருன்னா, நீங்க நாசமானது தெரியலே அனுபவத்துல இல்லைன்னு சொல்றேன், யாருக்கு சொல்றேன்? விசாரம் பண்ணினவாளுக்கு சொல்றேளா, விசாரம் பண்ணாதவாளுக்கு சொல்றேளா? சரி, விசாரம் பண்ணினவாளுக்கு அப்படி இல்லை, அவளுக்கு அனுபவம் வருது. இத்தனை நாள் இருந்தது, இதனால நாசம் அடைஞ்சது. அஜ்ஞானமே இருந்தது, இப்போ நாசம் அடைஞ்சதுன்னு அவளுக்கு இருக்கு. அஜ்ஞானம் நாசம் அடையும் போது அஜ்ஞான காரியம் நாசம் அடையாதா? நிச்சயமா அஜ்ஞானத்துக்கு காரியம்தான் பிராந்தியும், பிராந்தி விஷயமும் அஜ்ஞானத்துக்கு காரியம்தான். ஞானத்தினால அஜ்ஞானத்துக்கு விநாசம் ஏற்பட்டதுங்கிற அனுபவம் லோகத்துல இருக்கா இல்லையா? இருக்குன்னு சொன்னால் இதுவும் இருக்கு. அப்ப ஏன் லோகத்துல சாதாரண மனுஷாளுக்கு அது தெரியலே சொல்ற? இந்த திரைகாலிக நிஷேகம் தெரிய வருதோ இல்லையோ, இந்த மித்யாத்துவ பாகம் வர காலத்துல இவன் பார்த்த வஸ்து எக்காலத்திலையுமே அங்க இல்லைங்கிற பிரதீதி ஏற்படுறது. இந்த பிரதீதி தான் அந்த வஸ்து விநாசம் அடைஞ்சது உற்பத்தி ஆனது அப்படிங்கிற இந்த ரெண்டு புத்திக்கு விரோதியாக இருக்கு. ஒரு வஸ்துவுக்கு விநாசமோ உற்பத்தியோ நமக்கு தெரியணும்னு சொன்னா அந்த வஸ்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல மாத்திரம் இருக்குங்கிறது தெரியணும். கீதையில சொல்லுவா, நாயம் பூத்வா பவிதாவா ந பூயா, பூத்வா அபவிதா அபூத்வா பவிதா. முன்னாடி இல்லாம இல்லாதத பார்த்துட்டு அப்புறம் இருக்கிறத பார்த்தோம்னா நம்ம அந்த வஸ்து உற்பத்தி ஆனதாக நினைக்கிறோம், அப்பதான் நமக்கு தெரியும். முன்னாடி இருக்குங்கிறத பார்த்துட்டு அப்புறம் இல்லைங்கிறத பார்த்தோம்னா அந்த வஸ்து விநாசத்தை அடைஞ்சதாக சொல்றோம். எப்படியா இருந்தாலும் அந்த வஸ்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல இருக்கு, குறிப்பிட்ட காலத்துல தான் இருக்கு அப்படின்னு எந்த வஸ்துவை நாம புரிஞ்சுக்கிறோமோ அந்த வஸ்துவுக்குத்தான் உற்பத்தியோ விநாசமோ நமக்கு பிரதீதிக்கு விஷயமா இருக்கு. ஒரு வஸ்து எக்காலத்திலயுமே இல்லைன்னு திரைக்காலிக நிஷேகமாக தெரிஞ்சுட்டோம்னா அந்த வஸ்துக்கு உற்பத்தியோ விநாசமோ நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா. இந்த பிரதீதி அந்த பிரதீதிக்கு பிரதிபந்தகமாக இருக்கான். அதனால இவனுக்கு பிராந்தி நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் அந்த ரஜதமானது திரைக்காலிக நிஷேக பிரதியோகியாக தெரியறதுனாலே அந்த ரஜதத்தினுடைய உற்பத்தியோ அதனுடைய விநாசமோ இது இவனுக்கு தெரியாமல் போகிறது. இதுதான் அவர் சொல்றது. எக்காலத்திலும் இல்லை அப்படின்னு எந்த வஸ்துவை நம்ம பார்க்கிறோமோ அந்த வஸ்துவுக்கு உற்பத்தி இருந்தும் அது பிரதீதி ஆகல, விநாசம் இருந்தும் அது பிரதீதி ஆகல. ஏன்னா அப்படிதான் அனுபவம் இருக்கு. உற்பத்தி விநாச பிரதீதி வரத்துக்கு இந்த பிரதீதி பிரதிபந்தகமாக இருக்கு. விசாரம் பண்ணி பார்த்தா தெரியறது, இது அவர் சொன்ன சமாதானம். இன்னொன்னு
ప్రతీతిరస్తిరస్తిక్తిరస్తిక్తిరస్తిక్తిరస్తిక్తిరస్తిక్తిరస్తిక్తిరస్తిక్తిరస్తిక్తిరస్తిక్తిరస్తిక్తిరస్తిక్తిరస్తిక్తిరస్తిక్తిరస్తిక్తిరస్తిక్తిరస్తిక్తిరస్తిక్తిరస్తిక్తిరస్తిక్తిరస్తిక్తిరస్తిక్తిరస్తిక్తిరస్తిక్తిరస్తిక్తిరస్తిక్తిరస్తిక్తిరస్తిక్తిరస్తిక్తిరస్తిక్తిరస్తిక్తిరస్తిక్తిరస్తిక్తిరస్తిక్తిరస్తిక్తిరస్తిక్తిరస్తిక్తిరస్తిక్తిరస్తిక్తిరస్తిక్తిరస్తిక్తిరస్తిక
வருது இருக்கு, ஞானபிரமோ நஷ்டோ இது அனுபவம் வருது, பிரமோ நஷ்டா இது அனுபவம் வருது. பரந்து அஜ்ஞானம் நஷ்டம் வா தாதிஷம்
அஜ்ஞானம் நஷ்டம் இது சர்வே நஷ்டோ மோக ஸ்மிருதிர்லப்தா அர்ஜுன வததி ஹலோ அந்தி காரணீபூதம் அஜ்ஞானம் நஷ்டம் இது பிரதீதிரஸ்ய லோகே ஜானேன அஜ்ஞானம் நஷ்டம் அஜ்ஞான காரியம் ச நஷ்டம் இது அனுபவ வர்த்தது. அஜ்ஞான காரியம் ரஜதம் தெரிகிறது பார்க்கறதையும் 40 வருஷமா இருக்கிறதாகத்தானே அதுல ஆரோபணம் பண்ணிருக்கோம். அப்ப உண்டான அந்த வஸ்துவ நாம ரொம்ப பழசா பழைய காலத்துல உண்டானதாக வச்சிருக்கோம். ஒரு சில வஸ்துவ இது 100 வருஷமா அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் காமிச்சுட்டான்னா ஆஹா அப்படி இருக்குன்னு நினைப்போம். நேற்றுக்கு வந்து வஸ்துவா இருக்கலாம். அது எந்த திருஷ்டியில பாக்குறோமோ அந்த திருஷ்டியானது அதனுடைய உற்பத்தி ஆதிகளுக்கு பிரதிபந்தகமாயிடுது இல்லையா. அப்படி பாக்கறச்ச இந்த ஸ்ரைகாலிக நிஷேத பிரதீதியானது அந்த வஸ்துனுடைய உற்பத்தி ஜானத்துக்கும் துவம்ச ஜானத்துக்கும் பிரதிபந்தகமாக இருக்கு. கசித் வஸ்துனா உற்பத்தி ஜானம் பிரதி துவம்ச ஜானம் பிரதிச்ச தத்திய த்ரைகாலிக நிஷேத பிரதியோகித்துவ ஜானம் பிரதிபந்தகம். ஜானம் பிரதி பிரதிபந்தகம், உற்பத்தியும் பிரதி பிரதிபந்தகம் இது நான் உற்பத்தி ரஸ்தி யசா கடபுத்தி பிரதி கடாபாவ புத்தி பிரதிபந்திதா எவம் கடாபாவ புத்தி பிரதி கடபுத்திரபி பிரதிபந்திதா ஘டாபாவஸ்து தத்திரிய வர்த்தது வித்தியமானோபி ஘டாபாவா ந பிரதீயத்தை ஘டபுத்திகாரே எவம் ஹலோ பிரதிபத்திய பிரதிபந்தகபாவா அத்தியந்தாபாவஸ்ய பிரதியோகினச்ச விரோதா ஏவமேவ பிரதியோகினா பிராகபாவா பிரதியோகினா துவம்சா ஆப்யாமபி சக அத்தியந்தாபாவஸ்ய விரோதா அதேவ பிராச்சீனா கிம் கதையந்தி துவம்ச பிராகபாவாதிகரணே ந அத்தியந்தாபாவா அத்தியந்தாபாவஸ்ய பிரதியோகி த்ரயம் பிரதியோகி ஏகா ஘ட ப்ராகபாவ ஘ட த்வம்ச கட பிராகபாவ பிரதீதோ சத்தியமேவ உற்பத்தி பிரதீதி இல்லையா, ஏவம் துவம்ச பிரதீதி ஏவஞ்ச அத்தியந்தாபாவ பிரதீதி கடவத்தா புத்தோ சத்தியமபி நபவதி கட பிராகபாவவத்தா புத்தோ சத்தியமபி கட துவம்சவத்தா புத்தோ சத்தியமபி நபவதி ஏவம் விபரீதமபி அதஹ வித்யமானோபி துவம்சஹ பிராகபாவஸ்ய ந ஜ்ஞாயதே விசாரேண தூ ஜ்ஞாயதே. அனுபவ
பிரதிபந்தகம்
வர்த்தது. இங்கே இல்லை வேற இடத்துல சொல்லியிருக்கேன். அவர் என்ன சொல்ற, இப்போ அவன் சொன்னது சொன்ன இதம் நாயம் சர்ப்பா ரஜ்ஜுரேவ, இதே நம்ம சொன்ன வாக்கியம். இந்த வாக்கியத்தை கேட்டு இவனுக்கு வரக்கூடிய ஞானம் ஒரு சில சமயம் சாட்சா்காரமாக கூட இருக்கலாம். சாப்த சாட்சா்காரம் உண்டு. தசமஸ்தத்துவ செய்கிறார் எதிர்த்தா போல இருக்கிறச்ச ஒரு வஸ்துவை இவர் தான் தேவதத்தா அப்படின்னு நான் சொன்னி காமிச்சு சொன்னேன்னா என்னுடைய சப்தத்தினால அந்த எதிராளிக்கு சாட்சா்காரமே வரும், பரோட்சம் இல்லை. எதிர்த்தா போல இல்லாத சமயத்தில் நான் உட்காந்துருந்தாரு அவர் தான் தேவதத்தன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அப்பதான் பரோட்ச ஞானம். பரோட்சமாக சப்தம் பரோட்ச ஞானத்தை எப்போ உண்டு பண்ணணும்னு சொன்னா அந்த வஸ்து எதிர்த்தா போல இல்லை, பிரத்யக்ஷமாக யோக்கியமாக இல்லாத சமயத்துல சப்தம் அந்த வஸ்துவை தெரிவிக்கிறதாக இருந்தால் பரோட்சமாக தெரிவிக்கும். எதிர்த்தா போல இருக்கிறச்ச பிரத்யக்ஷ யோக்கியமாக இருக்கிறச்ச அது சப்த பிரமாணம் அந்த இடத்துல பிரத்யக்ஷம் அபரோக்ஷ ஞானத்தை தான் உண்டு கொள்ளணும்னு ஒரு சித்தாந்தம் சாப்த அபரோக்ஷவாதம்னு சொல்றது. இந்த புத்தகத்தை கையில வச்சுட்டு இதுதான் அத்வைத சித்தி புத்தகம் அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்களுக்கு எல்லாம் அதுல பரோட்சமா தெரியறதா பிரத்யக்ஷமா தெரியறதான்னு கேட்டா பிரத்யக்ஷமா தெரியறதுன்னு சொல்லலாம், புத்தகம் தான் தெரியறதே. அதனால இந்த அபரோக்ஷ சாப்த அபரோக்ஷம் தான் அந்த இடத்துல உண்டாகிறது. இவன் ரஜதமாக பார்த்துட்டு இருக்கிற காலத்திலும் இது ரஜதம் இல்லை இது சுக்தி தான் ஆப்தன் சொன்னானே, ஆனால் அப்ப சாட்சா்காரம் வந்துதான் அதுக்கு நிவர்த்தியா இருக்கு. இப்படி இல்லாட்டா இவனே கேட்கறான், ஏன்பா நீ இப்படி சொல்றியே, ஆனா அதுக்கு எனக்கு பழிச்சுல தெரியறதே வெளியா தெரியறதே சர்ப்பமா தெரியறதே நீ எப்படி இல்லைன்னு சொல்ற அப்படின்னு திருப்பி கேட்கறான் இல்லையா பரோட்சமா இருக்கிறதுல. சரி அதே மாதிரி இன்னொரு இது என்னன்னா, இப்போ எதிர்த்தா போல அந்த பிராந்தி விஷயம் இல்லை, வேற ஒரு சமயத்தில் அவன் தனியாக போய் சொல்கிறான் இல்லை நீ பார்த்தது சரியில்லை அது வந்து பிராந்தி அது வந்து ரஜதம் இல்லை சுக்தி தான் இல்லை சர்ப்பம் இல்லை ரஜதம் தான்னு அவன் சொல்கிறான்னு வச்சுக்கோ. இப்போ என்ன ஆகுதுன்னா இது பரோட்சமான பாக பிரதீதி, பரோட்ச பிரதீதியால் அவனுக்கு இந்த பிராந்திக்கு பூர்ணமான நிவர்த்தி இல்லை. என்ன நிவர்த்தி அங்க என்ன நிவர்த்தி பாகம் பாகம்னு சொன்னா பாகம் ரெண்டு விதம்னு இதுக்குதான் சொல்லிட்டு வருது. எனக்கு தெரிஞ்சதே அந்த அந்த அது பிரமம் அப்படின்னு எனக்கு வந்தது பிரமம்ங்கிறத மாத்திரம் இவன் புரிஞ்சுக்கிறானே தவிர அந்த அஜ்ஞானமோ அந்த விஷயத்துக்கோ அப்ப பாகம் இல்லை. இது நிவர்த்தி மாத்திரம். இதை எப்படி 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 பிரிச்சிருக்காருன்னா அஜ்ஞானமும் அஜ்ஞான காரியம் ரெண்டும் ஞானத்தினால சேர்ந்து நிவர்த்தி ஆனால் அப்ப பாகம்னு பேரு. அப்படி இல்லைன்னா வெறும் நிவர்த்தி. இப்ப நான் சித்த நாளைக்கு கூட அந்த சொப்பனத்துக்கு ஒரு நிவர்த்தின்னு சொல்லிட்டு வந்தேன், பாகம் இல்லை நிவர்த்தின்னு. இந்த பரோட்ச ஞானத்தினாலே அபரோக்ஷமான பிராந்திக்கு இது பிராந்தின்னு தெரியுமே தவிர நிவர்த்தின்னு சொல்ல முடியாது. இப்ப பல இடத்துல நமக்கு கண்ணாடியில முகம் தெரியறதே அது பிராந்தி இது தெரியும், ஆனா நிவர்த்தி இல்லை உச்சேதம் இல்லை இல்லையா. நமக்கு இங்க நிவர்த்தி இங்க ஞான நிவர்த்தியத்துவம் சொல்றச்சே நிவர்த்தி எப்பேற்பட்ட நிவர்த்தி பிராந்தின்னு தெரிஞ்சா மாத்திரம் போறாது, ஒரே அடியோடு நிவர்த்தி ஆகணும். அப்படித்தானே அந்த நிவர்த்தி தானே போட்டிருக்கோம். அதனால சாட்சாத்காரம் வந்தால் ஒழிய பிரத்யக்ஷமா தெரியக்கூடிய எந்த பிராந்திக்கும் அடியோடு நிவர்த்தி இல்லை. இதை சொல்லலாம் நம்ம பாக்குறதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம், வாயால பாக்குறதெல்லாம் பொய்ன்னு சொன்னாலும் பார்த்துட்டு தான் இருக்கோம், அதுக்கு நிவர்த்தி இல்லையே. அதுக்கு நிவர்த்தி எப்ப வரும்னு கேட்டா சாட்சாத்காரத்தினாலதான் நிவர்த்தி ஆகும். அதனால அவர் கேட்டாரு, அவன் ஆப்தன் வந்து இது பாம்பு தான், பாம்பு இல்லை இது சர்ப்பம் இல்லை, பாம்பு இல்லை இது ரஜ்ஜுதான் அப்படின்னு அந்த வாக்கியத்தினால கூட இவனுக்கு பிராந்தி நிவர்த்தி ஏற்படுறதுனால சாட்சாத்காரம் வந்தாத்தான் நிவர்த்தி ஆகுங்கிறது கிடையாதுன்னு ஆட்சேபம் பண்ணாரு. அதுக்கு அத்வைசித்திகார சொல்ற பதில் என்னன்னா, அந்த வாக்கியத்திலேருந்து கூட இவனுக்கு சாட்சாத்காரம் தான் வந்திருக்கு, அதனாலதான் அது நிவர்த்தி ஆகிறது. ஒண்ணு, ஒரு சமயம் அப்படி சாட்சாத்காரம் வரலன்னு சொன்னால் தாம் பார்த்தது பிராந்திங்கிறது மாத்திரம் புரிஞ்சுக்கிறானே தவிர ஒரேடியா நிவர்த்தி ஆகிறதுங்கிறது அப்ப கிடையாது. ஆக சாட்சாத்காரத்துவேன சாட்சாத்கார நிவர்த்தியத்துவம் சொன்னாலும் நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை, சுத்தரூபி எந்த தோஷமும் இல்லாமல் நிவர்த்தி ஆகிறது. நிவர்த்தத்தை உச்சேதோ போதி பிராந்தேஹ ஏகம் எத்திர சாட்சாத்காரோ நஜாதா தத்திர ஆப்தவச்சன பிராமாண்யா பிராந்தித்வ மாத்திரம் ஜாயதே அயம் சர்பஹ இதி ஜ்ஞானஸ்ய நது ந நிவர்த்ததே ஜாயதே. அதேவ கலு பிராந்தித்வம் நிச்சயதே ஜ்ஞானஸ்ய பரந்து தன் நிவர்த்திர் நாஸ்தி ப்ரம நிவர்த்திஹி பிராந்தித்வ நிச்சயே சத்யபி பிராந்தி அனுவர்த்திர் பவதி கலு ஸ்வரூபதஹ யசா தர்பணே அஸ்மாபிஹி முகம் திருஷ்யதே முகம் திருஷ்யதே தத் முகஜானம் பிரமஹ இதி ஜானே சத்யபி அனுவர்த்திர் வர்த்ததே நிவர்த்திர் நாஸ்தி தத்வத். யதா அயம் சாட்சாத் பஷ்யதி புனஹ ஆகத்ய ததானீமேவ தன் நிவர்த்திர் வக்தும் சக்யதே.
परंतु तस्मिन् पक्षे इत्युक्ते साक्षात्कारः जायते इत्युक्तं खलु शब्देन नायं सर्पः तथा साक्षात्कारः न खलु
साक्षात्कार एव
परोक्षज्ञानं
न न अत एव शाब्दसाक्षात्कारः महता सन्दर्भेण अस्माभिः प्रवच्यते. एतदर्थमेव मया उक्तम्, एतद्विषये महता विस्तरेण वक्तव्यं भवति. तत्र प्रत्यक्षयोग्ये विषये येन केनापि जायमानं ज्ञानं साक्षात् प्रत्यक्षात्मकमेव भवति. நையாயிக்கானாமக்கு சம்மதம் ஏதாவது தைஸ் கிமுச்சியதே எதிர்த்தா போல இருக்கிற வஸ்து இருக்கிறச்ச வேற ஒரு பிரமாணம் வந்ததுன்னா அந்த பிரமாணம் ஞானத்தை உண்டு பண்ணாது, பிரத்யக்ஷம் தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க.
ரேடியோ வந்து வார்த்தா
தத்திர யோகியம் நாஸ்தி கலு விஷய எத் விஷயத்தம் ஞானம் ஜாயத்தை தத் சக விஷய இது சமக்ஷம் வர்த்தது பிரத்யக்ஷ யோகிய தரன் சாட்சாத்காரம் பவதி. இதனிம் பவத் சம பவத் சமக்ஷம் அஹம் திஷ்டாமி. தத்விஷயே மயா உக்தம் சஹ ந சர்பஹ இதி யதா உச்யதே ததானிம் சன்னிகிரஹோ நாஸ்தி சன்னிகிரஹ ததானிம் து பரோக்ஷ ஜ்ஞானமேவ பரந்து தாதுஷ ஜ்ஞானா பூர்வம் மம ஜாதம் பிராந்தி ஜ்ஞானம் இத்தேதாவத் நிஷ்சினோதி சஹ உச்சேதோ நாஸ்தி கதாபி யா பிரதீதிஹி ஆசீத் சா அனுவர்த்ததே சம்ஸ்காரூபேண சர்வதா உச்சேதோ நாஸ்தி பரந்து சா பிரதீதி பிரமரூபா இது தூ ஏதாவது ஆப்தவாக்கியாத் நிச்சிதம். இது சர்வம் அவதாகம் திருதிய மித்யாத்தம் இதோட முடிஞ்சு.
வாஸ்தாபியம் வந்தால் எந்த எப்படி வேணாலும் சொல்லுவாங்கன்ட்டு